24 மூப்பர்கள் மத்தியிலே அமர்ந்திருக்கிற என் நாயகரே, உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே அமர்ந்திருக்கிற என் நாயகரே, உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்தரப்பா. பாவத்தை பார்க்க கூடாதவரே, உங்களுக்கு நன்றி ஐயா. Holy Spirit, hallelujah, hallelujah, hallelujah. நீங்க மாத்திரம் வந்துட்டீங்கன்னு சொன்னா எங்க வாழ்க்கை மாறிவிடுமாப்பா. ஓ, எங்க நேச்சல்கள் எல்லாம் மாறிவிடும். ஆண்டவர், நீங்க மாத்திரம் வந்துட்டீங்கன்னு சொன்னா எல்லாம் மாறிவிடும் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய இன்ப பிரசன்னத்திற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நாசரே, நான் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், அவர் நல்லவராகவே இருக்கிறார். இன்றைக்கு அல்ல, நாளைக்கு அல்ல, அவர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய சபையின் போதகர் இந்த நாளிலே லண்டன்ல இருக்கிற நம்முடைய கிருபையின் ஆலயத்தின் கிளைச்சவனுடைய அனுசரி ஆராதனைக்காக வேண்டிய அவர் கடந்து சென்றிருக்கிறார். அவருக்காக வேண்டியும் அந்த ஆராதனைக்காக வேண்டியும் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சோ, இந்த நாளிலே நம் மத்தியிலே நம்முடைய தேசத்தில இருந்து ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து எங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது எங்களுக்கு மகிழ்ச்சியானதும், அது தேவனிடத்தில இருந்து உருவாக்கப்பட்டதுமாக இருக்கிறது இல்லையா? ஆகையினாலே இந்த நாளை குறித்து நான் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்ன சொல்லி சொன்னால், தேசத்தில இருந்து ஒரு வயதுக்கு மூத்த ஊழியர், அனுபவம் நிறைந்தவர்கள், பல சபையை கட்டி பல காரியங்களை சந்தித்த தேவ மனுஷர்கள், பல உபத்திரவங்களூடாக கடந்து வந்த அவர்கள் தங்களுடைய அனுபவம் எல்லாவற்றோடும் சேர்த்து தேவனுடைய சமூகத்தில் இத்தனை வருஷமாக தேவனோடு பேசி தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிற அந்த மனுஷன் இந்த நாளிலே நம் மத்தியில் வந்து, அவர் கடந்த வருஷம் எங்கள் மத்தியில் வந்திருந்தார். அது எங்களுக்கு பெரிய பிரயோஜனமாக இருந்தது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? ஆகையினால இந்த நாளிலையும் தேவன் எதை நமக்கு சொல்ல இருக்கிறாரோ அதை சொல்லட்டுக்கு இல்லையா? கேட்கிறவர்கள் தயவு செய்து கவனித்து கேளுங்க, விருப்பத்தோடு கேளுங்க. தேவனுடைய வார்த்தையை வழுக விட்டுறாதீங்க, அங்கே இங்க பார்த்து வழுக விட்டுறாதீங்க. விட்டீங்கன்னுச்சுன்னா இந்த நாள் அவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு ஒரு மனுஷன் வந்து நம் மத்தியில கொடுக்கிற வார்த்தை வீணாக விழுந்து விடக் கூடாது. ஆகையினால தயவு செய்து வார்த்தைக்குரிய கனத்தையும் மகிமையும் கொடுத்து கவனமாய் கேளுங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை இந்த நாளில் கொண்டு வருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த வேளையிலே நம்ம தேசத்தில இருந்து வந்திருக்கிற அந்த தேவ மனுஷனை வரவேற்போமா? எல்லாரும் கரங்களை தட்டி அவரை நாம் வரவேற்போமா? ஹல்லேலூயா. Thank you, Jesus.
பாவ வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டெடுத்தவரும், பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து என்னை விடுதலையாக்கினவரும், பாவத்தின் அந்தகார வல்லமையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தவரும், நான் பெற வேண்டிய பாவ தண்டனைகளை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு எனக்கு விடுதலையின் வாழ்க்கையை தந்தவருமான அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். ஆமென். என்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள நான் விரும்பவில்லை. சென்ற முறை நான் இங்கு வந்தபொழுது வந்தவர்கள் எத்தனை பேர் இப்பொழுது இங்கு இருக்கிறீர்கள்? கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்க பாப்போம். அநேக கரங்களை காண்கிறேன், நல்லது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்களும் என்னோட கொஞ்சம் கதைக்க வேண்டும். சென்ற முறை நான் செய்த பிரசங்கம் என்ன, அது ஞாபகம் இருக்கிறதா? என்ன ஞாபகம் இருக்கிறது? நான் செய்த பிரசங்கம் ஞாபகத்தில் இருக்கின்றதா? யாராவது ஒருவர் தைரியமாக எழுந்து சொல்லுங்க. பாஸ்டர், நீங்க போன வருஷம் இந்த பிரசங்கம் தான் செய்தீங்க. பாப்போம் உங்களோட தைரியத்தை சீக்கிரம். மார்க்கை பத்தி நான் பேசவே இல்லை. சத்தமா? வெரி குட். எபேசியர் 5:27 தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை, சபை என்றால் நீங்களும் நானும் தான், அந்த சபையை ஆண்டவர் ஒரு உன்னத நோக்கத்துக்காக உருவாக்கினார். ஆமென். கரையற்ற, திரையற்ற, பிழையற்ற, மகிமையுள்ள, பரிசுத்தமுள்ள ஒரு சபையாக தமக்கு முன் நிற்பாட்டி அழகு பார்ப்பதற்காக அவர் தன்னைத்தானே சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். அந்த உன்னத நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இன்று நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை குறித்து உங்களோடு பேச விரும்புகின்றேன். எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் 12:1 நாங்கள் வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் 12:1
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்,
மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்
நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க,
நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க,
பாரமான யாவற்றையும்,
பாரமான யாவற்றையும்,
நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும்,
நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும்
தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும்,
விசுவாசத்தை துவக்குகிறவரும்,
முடிக்கிறவருமாயிருக்கிற
இயேசுவை நோக்கி
நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்,
நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
பொறுமையோடே ஓடக்கடவோம்,
பொறுமையோடே ஓடக்கடவோம். ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடுங்க. வசனத்தை ஆவியானுடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். அவர் அழகாக நீங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக நமக்கு பகிர்ந்து தருவார். ஆமேன். அன்பான ஆண்டவரே, இந்த ஜெர்மன் தேசத்திலே இந்த சபையிலே 2வது முறை அடியேன் பிரசங்கம் செய்ய நீர் கொடுத்த மகா கிருபைக்காகவுமே நான் துதிக்கின்றேன். இப்பொழுதும் ஆவியானவரே, இங்கு வந்திருக்கிற விசுவாசிகளுடைய செவிகளை திறந்து விடுங்க. அவருடைய சிந்தனைகள் கிறிஸ்துவின் சிந்தனையாக மாறட்டும். அவருடைய இதயங்கள் பண்பட்ட நிலமாக மாறட்டும். ஆண்டவரே, விதைக்கப்பட போகிற விதைகள், வேத வசனங்கள் அவருடைய இதயத்திலே பதிந்து ஆழமாக ஊடுருவி விசுவாசத்திலே வளர்ந்து கனி கொடுக்கிற கிறிஸ்தவர்களாக அவர்களை மாற்றும்படியாக ஜெபிக்கின்றோம். இந்த வசனத்தை ஆசீர்வதித்து எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்ப இந்த எபிரேயர் புத்தகத்தை நிருபத்தை நீங்க எடுத்து முதல் பக்கத்துல பாத்தீங்கன்னா, இப்ப பாக்காதீங்க வீட்டுல போய், எல்லா நிருபத்திற்கும் முன்னால் ஒரு தலைப்பு இருக்கும். பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய நிருபம், பேதுரு எழுதிய பொதுவான நிருபம் என்றெல்லாம் இருக்கும். ஆனால் எபிரேய புத்தகத்துக்கு யார் எழுதினார்கள் என்று இல்லை. நீங்க கொஞ்சம் எடுத்து பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் அவ்வளவுதான். அது யார் எழுதினாங்கன்னு இன்னும் கூட வேத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். சில பேர் சொல்லுகிறார்கள், வேத வசனத்தில் வல்லவனான அப்பல்லோ எழுதியிருக்கலாம் என்று ஒரு சாராருடைய வாதம். இன்னும் ஒரு சாராருடைய வாதம், ஆக்கில்லாவும் பிரஸ்கில்லாவும் இதை எழுதியிருக்கலாம் என்று. மெஜாரிட்டி சொல்லுகிறது, இது பவுல் தான் எழுதியிருக்கலாம், ஆனால் பவுல் எழுதினதாக அங்கு இல்லை, எபிரேயருக்கு எழுதின நிருபம் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. யார் எழுதினார்கள் என்பது இப்ப பிரச்சனை இல்ல, ஆவியானவர் வெளிப்படுத்தினார் என்பதுதான் பிரச்சனை. ஆமேன். இந்த நிருபத்தை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆமேன். இந்த இடத்துல பாருங்க, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசிக்கு, மனம் திரும்பிய ஒரு பாவி விசுவாசியாக மாறுகின்ற பொழுது ஆண்டவனுக்கும் அவனுக்கும் இடையே உள்ள தொடர்புகள் பல வடிவங்களில் வேதத்தில் வர்ணிக்கப்பட்டுள்ளன. அவர் ஆண்டவன், நான் அடிமை. அவர் இரட்சகர், நான் மன்னிக்கப்பட்ட பாவி அல்லது விசுவாசி. அவர் மெய்ப்பன், நான் மந்தை. அவர் மணவாளன், நான் மணவாட்டி. அவர் அப்பா, நான் பிள்ளை. அவர் திராட்சை செடி, நான் திராட்சை கொடி. இப்படி இந்த உறவுகள் பலவிதமாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அவை நாம் மந்தை, நாம் பிள்ளைகள், நாம் மணவாட்டி, நாம் கொடிகள். இந்த வரிசையில் பார்க்கும் பொழுது இந்த வசனத்திலே ஒரு கிறிஸ்தவ விசுவாசி ஒரு ஓட்ட வீரனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கின்றான். பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, ஓட்ட போட்டியில் ஓடுகிற ஒரு ஓட்ட வீரன் எந்த விதமாக ஓடி வெற்றி பெறுவானோ, அதே போல் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மனம் திரும்பிய ஒரு விசுவாசி அல்ல மனம் திரும்பிய ஒரு பாவி தன் வாழ்க்கை என்கிற ஓட்டத்திலே எப்படி ஓடி முடிக்க வேண்டும் என்று இந்த வசனம் மிக அழகாக தெளிவாக சொல்லுகின்றது. முதலிலே ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவனுடைய பின்னணியை கொஞ்சம் நீங்க அறிந்திருந்தால்தான் இந்த வசனத்தை புரிந்து கொள்ள முடியும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவன் திடீரென்று ஒரு நாளில் போயிட்டு ஓட்டப்பந்தயத்தில் பங்கு பெற்ற மாட்டான். ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ், ஒவ்வொரு நாளும் ஓடுவான். ரோட்ல பார்க்கலாம், நீங்க சில நேரம் ஓடிக்கொண்டிருப்பார்கள். இவங்க ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணினால்தான், அபியாசம் செய்தால்தான் அந்த ஓட்ட போட்டியில் பங்கு பெற்ற முடியும். இரண்டாவது, ஓட்ட போட்டியிலே பங்கு பெறுகிறவர்கள் தங்கள் எடை நிறையை குறைத்துக் கொண்டிருப்பார்கள். பருமனாக இருந்தால், கொழுத்திருந்தால் இந்த ஓட்ட போட்டியில் ஓட முடியாது. ஓடுகின்ற பொழுது கூட பாரமான ஷூஸ் இதையும் போடாம, எவ்வளவுக்கு தங்கள் ஆடைகளை மெல்லியதாக மாற்ற முடியுமோ அவ்வளவு மெல்லியதாக மாற்றிக்கொண்டுதான் ஓடுவார்கள். ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிறவர்கள் ஒரு ட்ரக்கிலே ஓடுவார்கள். கண்ட மாதிரி ஓடுற, இப்படியெல்லாம் ஓடுற ஒரு ட்ராக் அவர்களுக்கு கொண்டு வெள்ளை கோடு போட்டு ஒரு வழி அமைத்திருக்கும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் திரளான சாட்சிகள், ஒரு ஸ்டேடியத்திலோ அல்லது ஒரு மைதானத்திலோ நிறைய பேர் உட்கார்ந்து கரகோஷம் செய்கின்ற பொழுதுதான் அவர்கள் ஓடுவார்கள். இப்படித்தான் ஒரு ஓட்ட வீரன் ஒரு ஓட்ட பந்தயத்தில் பங்கு பெற்றுவான். அது மாத்திரமல்ல, அவன் தன் சாப்பாட்டிலும் கட்டுப்பாடுடையவனாய் இருப்பான். சத்துள்ள சாப்பாட்டை நேரத்திற்கு சாப்பிட்டு தன் உடலை சரியான வலிமையோடு வைத்திருந்தால்தான் இந்த ஓட்ட போட்டியில் சரியாக பங்கு பெற்ற முடியும். இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது, ஒரு ஓட்ட பந்தய வீரன் எப்படி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கின்றானோ அதே போல ஒரு விசுவாசி மனம் திரும்பிய பின் தன் வாழ்க்கை பயணத்தை என்கிற ஓட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது அழகாக ஓடி அழகாக முடிக்க வேண்டும். சிலருடைய ஆரம்பம் என்னவோ நல்லாகத்தான் இருக்கின்றது, ஆனால் முடிவை பார்க்கும் பொழுது மிகவும் சோகமாக இருக்கின்றது. இந்த நிலை கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு நாளும் வரக்கூடாது. ஆதியிலே எப்படி ஆரம்பிக்கிறோமோ அதே ஆதி அன்போடு நாம் முடிக்க வேண்டும். ஆமென். இந்த வசனத்தை பாருங்கள், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, ஒரு ஸ்டேடியத்தில் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற ஒருவன், அது நீங்க தான், நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தான் அவர்கள். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் அநேகம் பேர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஓடுவார்கள். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் கரகோஷம் செய்து உற்சாகப்படுத்துகின்ற எல்லாருக்கும் முன்பதாக பகிரங்கமாக ஓடுவார்கள். ஆகையால் இந்த மேகம் போன்ற சாட்சிகள் பார்த்து கொண்டிருக்க நாம் ஓட வேண்டும். யார் இந்த சாட்சிகள்? நம்முடைய ஓட்டத்தை யார் பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால், அதற்கு முதலுள்ள அதிகாரத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். 11 எபிரேயர்களை வாசிக்கின்ற பொழுது அங்கு விசுவாச வீரர்களுடைய ஒரு பட்டியல் மிகவும் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே நமக்கு முன்பாக ஓடிய விசுவாச வீரர்கள், பரிசுத்தவான்கள். ஆபேல் அழகா சொல்றார், ஆபேல், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்க தரிசனங்களையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமா? அதற்கு காலம் போதாது. இந்த விசுவாச வீரர்கள் எல்லாம் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இப்படியே சொல்லிக்கிட்டு போறார். இவங்க எல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், நமக்கு முன்பாக ஓடிய பழைய ஏற்பாடு விசுவாசிகள். இவர்கள் ஓடி முடித்து சாட்சிகளாக மேகங்களாக நின்று கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நீயும் நானும் என்ன விதமாக ஓடுகிறோம் என்பதை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த 21ஆம் நூற்றாண்டிலே நம்மோடு இருக்கின்ற புற மதஸ்தினர், இந்துக்கள், பௌத்தர்கள், இஸ்லாமியர்கள், கடவுளை நம்பாத நாஸ்திகர்கள், கம்யூனிஸ்டுகள், எல்லாரும் கூட வேதத்தை தூக்குகிற நீயும் நானும், ரட்சிக்கப்பட்டோம் என்று பறைசாற்றுகிற நீயும் நானும் எந்த விதமாக இந்த வாழ்க்கை ஓட்டத்தை ஓடுகிறோம் என்று சாட்சியாக அவர்களும் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மேகங்கள் எல்லாம் நம்மை சாட்சிகளாக சூழ்ந்து கொண்டிருக்க என்ன விதமாக நாம் இந்த ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று இதை ஆக்கிய பரிசுத்த ஆவியானவர் அழகாக சொல்லுகிறார். பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நாம் ஓட வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கைங்கிற ஓட்டத்திலே ரெண்டு காரியங்களை நாம் தள்ள வேண்டும். முதலாவது, பாரமான யாவற்றையும் நாம் தள்ள வேண்டும். இரண்டாவது, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ள வேண்டும். பாரம் என்ன பாரம் என்று நீங்கள் கேட்கலாம். எல்லாருக்கும் பாரங்கள் உண்டு. நீ ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ரட்சிக்கப்படாவிட்டாலும் வாழ்க்கையிலே பாரங்கள் உண்டு. நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்த பாரங்கள் பெற்றோர்களாகிய உங்களுக்கு உண்டு. உங்கள் சகோதர சகோதரிகளை குறித்த பாரங்கள் உண்டு. மற்றும் நம்முடைய தொழில்களை குறித்த பாரங்கள் உண்டு. நம்முடைய பொறுப்புகளை குறித்த பாரங்கள் உண்டு. நம்முடைய பெற்றோர்களை குறித்த பாரங்கள் உண்டு. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நமக்கு அநேக பொறுப்புகளும் பாரங்களும் உண்டு. அந்த பாரங்கள் சில வேளை நம்மை கவலைகளாக மாற்றுவதும் உண்டு. வேதம் சொல்லுகிறது, பாரத்தை சுமந்து கொண்டு ஓட முடியாது, பாரத்தை தள்ளிவிட்டுதான் ஓட வேண்டும். ஒருமுறை லண்டனிலே ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நான் நின்று கொண்டிருந்தேன். எலக்ட்ரிக் ட்ரெயின் இப்படி வரும், ஒரு நிமிஷம் நிற்கும், அப்படியே போயிடும். அந்த ட்ரெயின் வந்த பொழுது ஒருத்தர் மிகவும் ஓடி வந்தார் அந்த ட்ரெயின்ல ஏறுறதுக்கு. அவரோட கையில ஒரு சூட் கேஸ் வந்து அந்த ட்ரெயின்ல ஏற போக்கல அந்த ட்ரெயின் போயிட்டு. அத கொஞ்சம் ஒரு மனதுக்கு ஒரு மாதிரி இருந்தா நான் அவரிடம் போய் கதைத்தேன், ஐயா நீங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடி வந்திருக்கலாம். அவர் சொன்னார், இந்த சூட்கேஸை கொஞ்சம் தூக்கி பாருங்கள். தூக்கி பார்த்தா சரியான பாரம். இந்த பாரத்தை தூக்கி கொண்டு நான் எப்படி ஓடுவது? இந்த பாரம் இல்லாமல் இருந்தால் அந்த ட்ரெயினிலே நான் ஏறி இருப்பேன். ஆகவே பாரம் நம் ஓட்டத்தை தடை செய்யும். ஆகவேதான் ஓட்டத்தில் ஓடுகிறவன் பாரமான அணிகலன்களை அணிந்து கொள்வது இல்லை. ஆகவே நமக்கு இருக்கிற இந்த பாரங்களை எல்லாம் நாம் சுமந்து கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஓட முடியாது. பாவங்களை தள்ளிவிட வேண்டும். இப்ப கேப்பீங்க, பாஸ்டர் எங்க கொண்டு போய் இந்த பாரத்தெல்லாம் தள்ளுறது? தூங்கும் போதும் பாரம் தான், எழும்பும் போதும் பாரம் தான். சில பேருக்கு கடன் பாரம் இத்தனையே இல்லை. சரி, இப்படி எல்லா பாரம், இந்த பாரத்தை எங்க கொண்டு போய் தள்ளுவது? அதற்கும் விடை பரிசுத்த வேதாகமத்தில் தான் இருக்கின்றது. என்ன சொல்லுகிறார் இயேசு? மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் சுமக்க வேண்டாம், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் பாரங்களை கீழே இறக்கி வையுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்க நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கின்றார். அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருகின்றவர். ஆமென். ஆகவே ஆராதனைக்கு வருகிற விசுவாசிகள் பாரத்தை சுமந்து கொண்டு சோர்வோடும் கவலையோடும் வேதனையோடும் வரக்கூடாது. தாவீது என்ன சொல்லுகிறான், ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் ஆனந்த சத்தத்தோடும் கெம்பீரத்தோடும் ஆரவாரத்தோடும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவேன். நமக்கு என்னதான் பாரங்கள் இருந்தாலும், நமக்கு என்னதான் கவலைகள் இருந்தாலும், அவைகளெல்லாம் இறக்கி வைக்க ஒரு இடம் உண்டு, அது இயேசு கிறிஸ்துவின் பாதமே. ஆமென். இந்தியாவிலே சில குக்கிராமங்களில் நான் ஊழியம் செய்ததுண்டு. அங்கு பேருந்து வசதிகள் இல்லை, வாகன வசதிகள் இல்லை. மக்கள் நடந்து சென்றுதான் சந்தையில் பொருட்களை வாங்கிக் கொண்டு வருவார்கள். அங்கு சுமைதாங்கி கல் என்று சில கற்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். இந்த சுமைதாங்கி கல் மறித்தவர்களின் ஞாபகார்த்தமாக எழுதியிருக்கு, இன்னாரின் ஞாபகார்த்தமாக கட்டப்பட்ட சுமைதாங்கி கல். அந்த சுமைதாங்கி கல்லுக்கு மேல ஒரு மரம் அப்படியே நிழல் கொடுத்துக் கொண்டிருக்கும், இளைப்பாறுகிற இடம். அந்த சுமைதாங்கி கல்லின் அருகே ஒரு டெப் இருக்கும், அந்த டெப்பத்திறந்தா தண்ணி வரும். தூரத்திலே பாரங்களை சுமந்து வருகிற மக்கள் சந்தையிலே போய் சாமலாம் தூக்கிட்டு வருவாங்க, தோளில தலையில எல்லாம் வைத்துக் கொண்டு வருகிறவர்கள். இந்த சுமைதாங்கி கல்லை கண்டபொழுது அவருடைய உள்ளத்திலே ஒரு சந்தோஷம் வரும், அதோ இருக்கிற சுமைதாங்கி கல், சீக்கிரமாய் சென்று இளைப்பாருவோம். கொண்டு போய் அந்த சுமையை அந்த கல்லின் மேல் இறக்கி வைத்து விட்டு தெப்ப திறந்து முகத்தை கழுவி தண்ணீர் குடித்து அந்த மர நிழலிலே அவர்கள் இளைப்பாருவார்கள். ஆமென். நமக்கும் ஒரு சுமைதாங்கி கல் இருக்கின்றது, அதுதான் நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து ரட்சிப்பை கொடுத்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு சுமைதாங்கி கல்லாக இருக்கிறார். அவரிடத்திலே போய் உங்கள் பாரங்களை இறக்கி வையுங்கள். அங்கு நிழல் தருகிற விருட்சங்கள் உண்டு. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமென். ஹல்லேலூயா. சர்வ வல்லவருடைய நிழல் அங்கு உண்டு, ஜீவ தண்ணீரும் உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரியே, பாரங்களை சுமந்து கொண்டல்ல கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவதே, பாரங்களை தள்ளி விட்டு வர வேண்டும். ஆமென். நிறைய வசனங்கள் இருக்கு, நான் உங்களோட பேச விரும்பல, நேரம் போதா குறிப்பிட்ட சில வசனங்களை பேசுகிறேன். 1 பேதுரு 5:7 ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார், உங்கள் கவலைகளை எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள், நான் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கின்றேன். எந்த தெய்வம் ஐயா அப்படி சொன்னது? எந்த தெய்வம் சொன்னது? நம் இயேசு தெய்வம் மட்டுமே சொன்னது, நான் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கின்றேன். ஆகவே உங்கள் கவலைகள் சிலவற்றை அல்ல, உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் என் மீது வைத்து விடுங்கள். ஆமென். அப்ப சொல்லக்கூடாது எனக்கு எல்லா ஒரு கவலையில ஒரே ஒரு கவலை தான் இருக்கு, இல்ல, எல்லா கவலையையும் அவர் மீது வைத்து விடுங்கள், அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கின்றார். ஆமென். இலங்கையில ஏதாவது பிரச்சனை இருந்தா போலீஸ் மக்கள் இந்த காவல்துறைக்கு போவாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ராத்திரி போனா அந்த போலீஸ்காரன் சொல்றான், ஐயோ இப்ப ஒண்ணுமே செய்ய முடியாது, விசாரிக்க முடியாது, நீங்க எல்லாம் போயிட்டு காலையில வாங்க என்று திருப்பி அனுப்புவான். இது உலகத்தின் வழக்கம். ஆனா நம்முடைய ஆண்டவர் இஸ்ரவேலை காக்கின்றவர், இரவும் பகலும் தூங்குவதில்லை. ஆமென். 24 மணித்தியாலமும் நீ துணிந்து அவரிடத்திலே ஜெபத்தின் மூலமாக செல்ல முடியும், உன் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விட முடியும், அவர் உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கின்றார். ஆமென். சில பேருக்கு தாழ்வு மனப்பான்மை, என்ன யார் விசாரிக்கிறா? சில பெற்றோர்கள் நான் பார்த்திருக்கிறேன், இந்த மகனை கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்ச ஐயா, பாஸ்டர் ஐயா, கப்பல், இப்ப என்ன பத்தி ஒண்ணுமே கேட்கிறான் இல்லையா, பொண்டாட்டியில பேச்ச கேட்டுட்டே போறான் ஐயா. சில பெற்றோர்கள் மிக ஆதங்கம், எங்களை யாருமே விசாரிக்கிறாங்க இல்லையே, நாங்க எங்க பிள்ளைகளை விசாரிச்சு எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிக்க வைத்து திருமணம் செய்து வைத்தோம், இப்ப அவங்க எங்களை கவனிக்கிறது இல்லையே, எங்களை விசாரிக்கிறது இல்லையே. அப்படி யாராவது பெற்றோர்கள் இந்த இடத்தில் இருந்தால் நீங்கள் மனம் கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், உங்களை என் இயேசு விசாரிக்கிறவராய் இருக்கின்றார். ஆமென். ஆமென். என்னை யாருமே விசாரிக்கணும் யோசிக்காதீங்க, அருமையான இயேசுநாதர் உங்களை விசாரிக்கிறார். வேதம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றது. ஆமென். சங்கீதம் 55:22 ஒரு அருமையான வாக்கு தத்தம் இருக்கிறது, உன் பாரத்தை என் மீது வைத்து விடு, நான் உன்னை ஆதரிப்பேன். ஆமென். 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 உன் பாரத்தை என் மீது வைத்துவிடு, நான் உன்னை ஆதரிப்பேன். நாம் ஆண்டவரை சில நேரம் ருசிப்பதில்லை. அப்படின்னா பாரத்தை எல்லாம் ஆண்டவர் மீது வைத்துவிட அவர் நம்மை ஆதரிக்கிறவர். என்னை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்று ஏங்குகிற உள்ளங்களே, நம் ஆண்டவர் உங்களை ஆதரிக்கிறவர். ஹல்லேலூயா. நெருக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள், இவர்கள் பக்கம் தான் என் இயேசு நிற்பார். ஆமென். நீங்க பைபிளின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாசிங்க. யாரெல்லாம் சிறுமைப்படுத்தப்படுகிறார்களோ, யாரெல்லாம் நொறுக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் தாழ்த்தப்படுகிறார்களோ, யாரெல்லாம் அற்பமாக எண்ணப்படுகிறார்களோ, அவர்கள் பக்கம்தான் என் நேசர் நிற்கின்றார். ஆமேன். ஆகவேதான் அன்னால் அற்பமாக எண்ணப்பட்ட போது ஆண்டவர் அவள் மேல் மனமிறங்கி சாமுவேலை கொடுத்து, சாமுவேலுக்கு 3 பதவிகள், அவன் தீர்க்கதரிசி, அவன் நியாயாதிபதி, அவன் ஆசாரியன். ஹல்லேலூயா. கொடுத்ததை கொடுத்தார், சரியா கொடுத்தார் அண்ணாளு. ஆமென். 3 வேலையை செஞ்சான் சாமுவேல், நியாயாதிபதி, ஆசாரி, ஆசாரியன், தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டார். கவனமா பாருங்க, யாக்கோபு லேயாளை அற்பமாக எண்ணினான். பிள்ளை பெத்தெடுக்கிற மெஷினா தான் பாவிச்சான். பிள்ளை பிள்ளையா பெத்து போட்டான் யாக்கோபு. அந்த அவளுக்கு இனிமையாவது என் புருஷன் என்னை நேசிப்பாளா என்று சொல்லிதான் ஒவ்வொரு பேரா வச்சுக்கிட்டு வர. கடைசியில் ஒரு முடிவெடுத்தான், என் புருஷன் என்னை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் நான் யூதா என்று பேர் வைத்து கர்த்தரை மாத்திரம் துதிப்பேன். ஆமென். இதுல நான் என்ன சொல்ல வர்றேன்னா, லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டால், இந்த லேயாளில் இருந்துதான் ஐயா 2 முக்கிய கோத்திரங்களை ஆண்டவர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற லேவியின் கோத்திரம் லேயாளின் கற்பத்திலிருந்துதான் வந்தது. இயேசு கிறிஸ்து வந்த யூதாவின் கோத்திரமும் லேயாளுடைய கற்பத்திலிருந்து தான் வந்தது. ஆமென். ராகேலுடைய கற்பத்திலிருந்து அல்ல. ஹல்லேலூயா. ஆகவே உங்கள் பாரங்களை இறக்கி வையுங்கள், உன் பாரத்தை என் மீது வைத்துவிடு, நான் உன்னை ஆதரிப்பேன். ஒரு முறை ஒரு நாட்டிலே எத்தனையோ தட்டுகள், 30 தட்டு, நான் போக வேண்டிய ஒரு சூட்கேஸ் எடுத்துக்கொண்டு அந்த லிப்டிலே ஏறினேன். ஒரு நண்பரும் ஏறினார். ஒரு நண்பர், முன்பின் அறியாதவர். நான் சூட்கேஸை தூக்கி கொண்டிருக்கேன், லிப்ட் போய் கொண்டிருக்கிறது. நண்பர் சொன்னார், ஃப்ரெண்ட், நீங்க ஏன் சூட்கேஸை தூக்கிட்டு நிக்கிறீங்க, சூட்கேஸையும் லிப்ட்ல வைங்க, லிப்ட் உங்களையும் தூக்கிட்டு போகும், சூட்கேஸையும் தூக்கிட்டு போகும். உங்களுக்கு விளங்குது ரகசியம் என்னன்னு. இப்ப நாங்க இப்ப அதை தான் செய்யறோம். இயேசு நம்மையும் சுமப்பார், நம் பாரங்களையும் சுமப்பார். அது தெரியாம நாங்க இன்னும் தூக்கிட்டு இருக்கிறோம் லிப்ட்ல. தூக்கிட்டு சூட்கேஸ் அப்படி வச்சுக்கிட்டு நாங்க அதை பாரத்தை சுமந்துகிட்டு போறோம். சூட்கேஸை வச்சா என்னையும் கொண்டு போய் சேர்க்கும், என் பாரத்தையும் கொண்டு போய் சேர்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே உன் பாரத்தை கர்த்தர் மீது வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இன்னும் வசனம் இருக்கு, நேரம் போதாது. எபிரேயர் 2:18 அழகான ஒரு வசனம் சொல்லுகிறார், சோதனையில் அகப்படுகிறவர்களுக்கு நான் உதவி செய்ய வல்லவராய் இருக்கின்றார். ஆமேன். சோதனையில் அகப்படுகிறவர்களுக்கு என் ஆண்டவர் உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிறார் ஐயா. அப்ப என் சோதனையை கண்டு நீ கலங்க வேண்டும். நான் சொன்னேன், ஆண்டவரை நாம் ருசிக்க வேண்டும். முன்பு சொன்னேன், ருசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பல பேரிடம் இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்டால், இரட்சகர், அவ்வளவுதான், என் பாவத்தை மன்னித்த இரட்சகர். இயேசு இரட்சகர் மாத்திரமல்ல, அவருடைய விசாரிக்கிறவர், உனக்கு இளைப்பாறுதல் தருகிறவர், உன்னை ஆதரிக்கிறவர், உனக்கு உதவி செய்கிறவர், தகப்பன் சுமப்பது போல உன்னை சுமப்பவர், தாய் தேற்றுவது போல தேற்றுபவர். இப்படி ஆண்டவரை பல கோணங்களில் ருசித்து பார்ப்பதில்லை. ஏதோ சேர்ச்சுக்கு வந்தால் ரட்சகர் 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 அவ்வளவுதான். ரட்சகர் மட்டுமல்ல, அவர் நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் இருக்கின்றார். ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க ஐயா. ஆமேன். ஹல்லேலூயா. இது என்னன்னா, ஆண்டவரை பற்றி அறிந்தவனுக்கு இந்த ருசி தெரியாது, ஆண்டவரை பற்றி அனுபவித்தவனுக்கு தான் இந்த ருசி தெரியும். ஆமேன். ஆண்டவரை பற்றி அனுபவித்த சும்மா இருக்க மாட்டான். அறிந்தவனுக்கு இதெல்லாம் தெரியும், அனுபவித்தவனுக்கு தான் இது தெரியும். ஆமேன். இப்ப நான் சொல்லுகிறேன், இந்த சம்பவத்தை பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 40 வனாந்தரத்திலே நடத்தினார். ஏன் வனாந்தரத்தில் நடத்தினார்? செழிப்பாக நடத்தியிருக்கலாமே. வனாந்தரத்திலே உணவு இல்லை, வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லை, வனாந்தரத்திலே பாதை இல்லை, வனாந்திரத்திலே இரவிலே வெளிச்சம் இல்லை, வனாந்திரத்திலே உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னா மணல் காற்று வீசும். மணல் காற்று வீசினா அப்படி வந்து மூடிச்சுண்டா அந்த நாங்க வெளியே வர முடியாது, மூச்சு திணறி சாகணும். உணவில்லை, உடையில்லை, நீரில்லை, வழியில்லை, வெளிச்சம் இல்லை, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அப்படிப்பட்ட வனாந்திரத்தில் ஏன் ஆண்டவர் நடத்தினார் என்றால், ஆண்டவர் அதுக்கு பிறகு என்ன கொடுக்க போகிறார் சொல்லுங்க, சீக்கிரம் நீங்க தான் சொல்லுங்க, என்ன கொடுக்க போகிறார்? பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசம். ஆண்டவருடைய நோக்கம் இதுதான், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் அல்ல முக்கியம், அந்த தேசத்தை கொடுக்க போகிற ஆண்டவரை நீ சரியாக அறிந்து தெரிந்து புரிந்துதான் நீ அந்த தேசத்துக்குள் போக வேண்டும். அதுக்காக தான் இந்த ட்ரையல், வனாந்தர பாதை. வானத்தை பிளந்து மன்னாவை கொடுத்தார், கீழ்காற்றை கொண்டு வந்து காடையை கொடுத்தார், கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார், இரவிலே அக்னிஸ்தம்பமாக வெளிச்சத்தை கொடுத்தார், பகலிலே வெயிலை தாங்குவதற்கு மேகஸ்தம்பம் கொடுத்தார், வழி தெரியவில்லை, தூதன் அவர்களுக்கு முன்பாக வழி நடத்தினார். ஆமே இதெல்லாம் இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து தெரிந்து ருசித்துதான் பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு போகும். அதே போலதான் நீங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றால் ஆண்டவரை இந்த உலக வாழ்க்கையில், இந்த உலக ஓட்டத்தில், வாழ்க்கை என்கிற ஓட்டத்தில் அவரை அறிந்து தெரிந்து புரிந்து அனுபவித்து, அவர் இரட்சகர் மாத்திரமல்ல, அவர் நமக்கு மெய்ப்பர், நம்மை விசாரிக்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர், நம்முடைய பாரங்களை ஏற்று ஆதரிக்கிறவர், இளைப்பாறுதல் தருகிறவர் என்று அவரை அனுபவத்தில் வாழ்க்கையில் ருசித்து பார்த்து பரலோகம் செல்ல வேண்டும். ஆமென். ஆகவே பாரமான யாவற்றையும் தள்ளிவிட வேண்டும். சொல்லி தந்துடு எப்படி தள்ளிவிடுறது, தள்ளிவிட்டு பாரமான யாவற்றையும் அடுத்ததாக சொல்லுகின்றார், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. ஆமென், அல்லேலூயா. அடுத்தது என்னதான், நம்மை சுற்றி இப்படி சுற்றி நெருக்கி கொண்டு வருகிற பாவத்தையும் தள்ளிவிட வேண்டும். ஆமேன். நாங்க வாழ்கிற உலகம் மிக மோசமான உலகம், பாவங்கள், அநீதி, அக்கிரமம், ஆபாசம் எல்லாம் நிறைந்த ஒரு உலகத்தில் தான் நாம் ஆண்டவர் நம்மை உப்பாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உப்பாய் இருந்தால்தான் பரலோகத்தில் அவருக்கு உப்பாய் மாற முடியும். ஆமே. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத உலகத்தில் தான் நாம் வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வலது பக்கம் திரும்பினாலும் பாவத்தின் நெருக்கம், இடது பக்கம் திரும்பினாலும் பாவத்தின் நெருக்கம், முன்பக்கம் போனாலும் பின்பக்கம் எல்லா பக்கமும் பாவத்தின் நெருக்கங்கள். இதை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஐரோப்பாவில் வாழ்கிற உங்களுக்கு நல்லா தெரியும், செல்போன், இன்டர்நெட் இதெல்லாம் நல்ல காரியங்கள், சரியாக பயன்படுத்தினால், இதனால பயன்படுத்தி பிழையாக பயன்படுத்தி எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் அழிந்திருக்கின்றன, எத்தனையோ பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள் இலங்கையில் கூட. ஆகவே இப்ப பாவங்கள் நம்முடைய வாசலை தேடி வருகின்றது. காயினுக்கு சொன்னார் ஒரு வார்த்தை, பாவம் வாசல் படியில் படுத்திருக்கின்றது. காயினே, பாவத்துக்கு இடம் கொடுத்து கதவை திறந்து விடாதே என்றுதான் எச்சரித்தார். பாவம் வாசற்படியில் படுத்திருக்கிறது. அவன் ஆண்டவருடைய எச்சரிப்பை கேட்காமல் இதய கதவை திறந்து பாவத்துக்கு இடம் கொடுத்தான். அவருடைய முகநாடி வேறுபட்டது, கோபம் வந்தது, எரிச்சல் வந்தது, கடைசியில் கொலையே செய்து விட்டான். கொலை செய்துவிட்டு பொய்யும் சொல்லிவிட்டான். என் சகோதரன் எனக்கு தெரியாது. ஆகவே பாவம் வாசல்படியில் வந்து நிற்கின்றது. பாவம் நம்மை சுற்றி நெருங்கி நம்மை சீண்ட பார்க்கின்றது. ஆமேன். இதை இன்னும் ஒரு விளக்கம் சொல்றதா இருந்தா நான் அழகா சொல்லுகிறேன். ரெண்டு நண்பர்கள் கடலில் குளிக்க போனார்கள். ரெண்டு நண்பர்கள் கடலில், அப்ப தூரத்தில் நீந்திக் கொண்டிருக்கும் பொழுது தூரத்தில் ஒரு ரெஜிஃபோம், வெள்ளக்கலர் ரெஜிஃபோம், அதுக்கு மேல என்னமோ என்னமோ ஒரு ஒரு இதுண்டு, ஏதோ கண்டுட்டு ஒருத்தன் சொல்றான், அது என்னமோ வருது, நான் போய் எடுத்துட்டு வாரேன். மற்றவன் உற்சாகப்படுத்துறான், போ போ போயிட்டு அதை எடுத்துட்டு வா சீக்கிரம். இவன் நீந்தி 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 நீந்தினே போய் ஒரு பக்கம் கொஞ்சம் ஆழத்துக்கு போய் அந்த ரெஜிஃபோமை பிடிச்சிட்டான். அதுக்கு மேல ஒரு வெள்ள கரடி, அதுக்கும் வித்தியாசமே இல்ல, இவங்க கரடின்னு தெரியாது. இவன் போயிட்டு அதை பிடிச்ச உடனே கரடி அவனை பிடிச்சிட்டு பிடிச்சா இவர் கரையில இருந்து மத்த ஃப்ரெண்ட் கூப்பிடுறாரு, வா மச்சான், வா வா வா, அதை எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா. ஐயோ, எடுத்துட்டு வர முடியாது, அது கரடி, வெள்ளை கரடி. அப்படின்னா கரடியை விட்டுட்டு வா, கரடியை விட்டுட்டு வா, இவன் கத்துறான். அவன் சொல்றான், கரடியை விட நான் தயார், கரடி என்ன விட தயார் இல்லை. கரடியை நான் விட தயார், கரடி என்ன விட தயார் இல்லை. இதுதான் இன்றைக்கு பாவம். பாவம் நம்மை பற்றி பிடிக்கும், நம்மை தீட்டுப்படுத்தும், நம்முடைய வாசலில் வந்து நிற்கும், நம்மை சுற்றி நெருங்கி இருக்கும். சரி, இதற்கு நான் ஒரு அழகான உதாரணம் தருகின்றேன். யோசேப்பு, அவனை நெருங்கி பாவம் வந்தது. போத்திபாருடைய மனைவி நெருக்கமாக வந்தால், அதுக்கு அவன் இணங்கி இருந்தால் உடனே ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும். உடனே ப்ரொமோஷன் தான், சிறைக்கும் போக தேவையில்ல, பார்வோன் அவனை கூப்பிட வேண்டிய அவசியமும் இல்லை, போத்திபாரே ப்ரொமோட் பண்ணியிருப்பான். பாவம் நெருங்கி வந்தது, தன்னை சுற்றி நெருங்கி வந்த பாவத்தை ஒரே தள்ளு, மேல் வஸ்திரம் கலண்டு போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஒரே தள்ளிட்டு ஓடிட்டான். ஆமென், ஆமென். ஆதியாகமத்தின் கதாநாயகன் யார் என்றால், அநேகம் பேர் சொல்வார்கள் ஆதாம் தான் கதாநாயகன், சில பேர் ஆபிரகாம் தான் கதாநாயகன். ஆதியாகமத்தில் எத்தனை அதிகாரம் இருக்கு சீக்கிரம் சொல்லுங்க பாப்போம். சீக்கிரம், சில பேர் திருப்புறாங்க, சீக்கிரம் 50, ரைட். 50 அதிகாரத்தை நீங்க கொஞ்சம் பிரிச்சு பாருங்க. ஆதாமுக்கு எத்தனை அதிகாரங்கள், காயினாபேலுக்கு எத்தனை அதிகாரம், அவங்களுக்கு ஒரே ஒரு அதிகாரம் தான், ரைட். நோவாவுக்கு எத்தனை அதிகாரங்கள், ஆபிரகாமுக்கு எத்தனை அதிகாரம், இப்படி எல்லாம் பார்த்தா யோசேப்புக்குத்தான் அநேக அதிகாரங்கள். ஆமேன். யோசேப்பு தான் ஆதியாகமத்தின் அநேக அதிகாரங்களை கைப்பற்றி கொண்டவன். ஆமேன். ஏன் தெரியுமா, யோசேப்பு ஒரு இடத்திலும் வழுகி விழவில்லை. ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஸ்லிப்பாக இல்லை, அவன் பரிசுத்தவானாக ஜீவித்தான். ஆகவே ஆதியாகமத்தின் கதாநாயகன் யோசேப்பு தான் அநேக அதிகாரங்களை கைப்பற்றி இருக்கின்றான். ஆபிரகாம் கூட சில இடத்துல பொய்ய சொல்லிடுறான், சில இடத்துல ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாம பஞ்சம் வந்தோடனே நாட்டை விட்டு ஓடுறான். இப்படி எல்லாரும் ஏதோ ஒரு நோவா குடித்து போட்டு நிர்வாணமா இருக்கான், ஏதோ ஒரு விஷயத்தில் வலிக்கு விழுந்தார்கள், ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட்ல. ஆனால் யோசேப்பிடத்தில் நீங்க ஒரு பாயிண்ட்டுமே பார்க்க முடியாது. ஹலலூயா. ஆகவே ஆதியாகமத்தில் அநேக அதிகாரங்கள் யோசேப்புக்கு தரை. நம்மை சுற்றி நெருங்கி வருகிற பாவத்தை அவன் தள்ளிவிட்டான். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ரட்சிக்கப்பட்ட பின்னும் கூட நம்மை சுற்றி நெருங்கி வருகிற பாவத்தை அந்த அணைத்துக் கொள்வது அல்ல, அதை தள்ளிவிடாயத்தமாயிருக்க வேண்டும். தள்ளிவிடுறதுக்கு உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் அபிஷேகமும் இருந்தால் அந்த அபிஷேகம் கிட்ட வருகிற எந்த பாவத்தையும் எரித்து விடும். ஆமென். சொல்றது அபிஷேகம் பெற்றவனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் சொல்ற இந்த பாவம், நோவாவின் காலத்தில் பாவம் இருந்தது, ஆண்டவர் உலகத்தை அழித்தார். சோதோம் குமாராவில் பாவம் இருந்தது, ஆண்டவர் அந்த தேசங்களை அழித்தார். இன்று இந்த உலகத்திலே பாவம் இருக்கிறது, அதை அழிக்க விடாமல் இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து உனக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். உலக மக்களின் ரட்சிப்புக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்திமரத்தை நட்டான், 3 வருஷம் பார்த்தார்கள், கனி இல்லை, வெட்டி போடுவோம் என்று சொன்ன பொழுது தோட்டக்காரன் பரிந்து பேசுகிறான், இன்னொரு வருஷம் கொடுப்போம், இன்னொரு வருஷம் கொடுப்போம், கனி கொடுத்தோம் என்று சொன்னான். அதே போல இயேசு நமக்காக பரிந்து பேசி நமக்காக நம்ம கனி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். ஹல்லேலூயா. ஆகவே நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ள வேண்டும். நான் இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். முதல்ல பாவம்னா என்னன்னு தெரியணும். செய்யக்கூடாததை செய்வது பாவம். வேதத்தில் சில காரியங்கள் செய்ய வேணாம்னு சொல்லியிருக்கு, அதை செய்வது பாவம். செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதும் பாவம். நீ நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது உனக்கு பாவம். செய்ய வேண்டியதை செய்யாததும் பாவம், செய்யக்கூடாததை செய்வதும் பாவம், நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம், அவபக்தி பாவம், என் வாழ்க்கைக்கு நானே ராஜா என்று சொல்லி இயேசு ராஜாவை ஒதுக்கி வைப்பது பாவம், தீய செயல்கள் பாவம், தீய சிந்தனைகளும் பாவம். இதிலிருந்து நாங்கள் தப்பிக்க வேண்டும். இவைகள் நம்மை தாக்காதபடி நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை நாம் தள்ளிவிட வேண்டும். லூக்கா 8:14 நீங்க எடுத்து வாசிங்க, பட் நேரம் போதால். 8:14 ஆண்டவர் ஒரு உவமை சொல்லுகின்றார். நல்லா கவனிங்க இந்த உவமையை. சில விதைகள் வழி அருகே விழுந்தது, சில விதைகள் கற்பாறையிலே விழுந்தது, சில விதைகள் முள்ளுள்ள இடத்தில் விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. சீஷர்களுக்கு அர்த்தம் புரியல, தேவ ராஜ்யத்தின் ரகசியங்களை தெரிந்து கொள்ள முடியவில்லை. அதுக்கு பிறகு இயேசு ஆறுதலாக சீஷர்களை கூப்பிட்டு விளங்கப்படுத்துகின்றார். அதுல ஒரு விஷயம் சொல்றார், முள்ளுள்ள இடத்தில் விழுந்தது. முள் முட்களும் வளர்ந்தது, பயிரும் வளர்ந்தது. இயேசு அழகா சொல்றார், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. முட்களும் வளர்ந்தது, பயிரும் வளர்ந்தது. ஒரு நாள் வந்தது, இந்த முட்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பயிரை நசுக்கி போட்டது. அதுக்கப்புறம் விளக்கம் கொடுக்கிறார். வசனத்தை விதைக்கும் பொழுது வசனம் இதயத்துக்குள் போகின்றது. அவர்கள் உள்ளத்திலே இருந்து வருகின்ற லௌகீக கவலை, அதை பத்தி நான் பேசிட்டேன், பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்கணும். லௌகீக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் உலகத்தின் சிற்றின்பங்களும் இந்த நல்ல பயிரை, ஆவிக்குரிய வாழ்க்கையை வளரவிடாதபடி சுற்றி நெருங்கி நின்று அதை ஆவிக்குரிய வாழ்க்கையை நசுக்கி போடுது. மூன்று காரியம் அழகாக சொல்லுகின்றார். பிரபஞ்சத்தின் கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பம், இவைகள்தான் நம்மை சுற்றி நெருங்கி நெருக்கி நம்மை நசுக்குகிற பாவத்தின் செயல்கள். அழகா சொல்றாங்க, இந்த முட்களினால் நசுக்கப்படாமல் இருக்க வேண்டும். பயிரும் வளர்ந்தது, முட்களும் வளர்ந்தது. சிலருடைய வாழ்க்கையிலே உலக ஆசைகளும் உண்டு, ஆண்டவருடைய ஆண்டவரும் தேவை, உலகமும் தேவை. சில பேர் அப்படிதான், டபுள் ஆக்டிங். டபுள் சண்டே மாத்திரம், சண்டே கிறிஸ்டியன். இங்க வந்து நல்லா பாட்டெல்லாம் படிப்பாங்க, திங்கட்கிழமையிலிருந்து செவ்வாய் அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் உலக வாழ்க்கை. அவனோட வாழ்க்கையில நல்ல பயிரும் இருக்கும், முட்களும் இருக்கும். இரட்டை வாழ்க்கை வாழ்பவர்கள் மிகவும் ஜாக்கிரதை. நான் பகிரங்கமா சொல்றேன், ஒண்ணு நீங்க அந்த பக்கம் இல்லைங்க, இல்ல இந்த பக்கம் இல்லைங்க, அதுதான் பிரச்சனை. ரெண்டுக்கும் நடுவில் நின்றீங்களோ, இந்த முட்கள் எல்லாம் ஒரு நாளில் வந்து உங்கள் ஆன்மீக வாழ்க்கையை நசுக்கி போட்டுவிடும். ஆமென். ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் நம்மை நெருங்கி தள்ளாதபடி, நம்மை நெருக்காதபடி, உலகத்தின் சிற்றின்பங்கள், பரலோகத்தின் பேரின்பத்துக்காக அழைக்கப்பட்ட நாங்கள் உலகத்தின் சிற்றின்பங்களிலே சிக்கி அதனால் நெருக்கப்படாதபடி, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்திலே, ஐஸ்வர்யம் தேவை, நான் இல்லை என்று சொல்லவில்லை, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் ஐஸ்வர்யத்தை கொடுத்த ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆமென். ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலும், லௌகீக கவலைகளினாலும், இந்த சிற்றின்பங்களினாலும், பாவத்தினாலும் நீங்கள் நெருக்கப்பட்டு உடைக்கப்படாதபடி உங்களை சுற்றி நெருங்கி வருகிற பாவத்தை தள்ளிவிட வேண்டும். ஆமென். யார் தள்ளிவிடுவார்? அபிஷேகம் பெற்றவன். அபிஷேகம் பெற்றவன் அக்கினி, அவங்கிட்ட எது வந்தாலும் அவன் எரித்து போடுவான். ஹல்லேலூயா. அப்ப நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, அடுத்த வாசிங்க,
விசுவாசத்தை
துவக்குகிறவரும்
முடிக்கிறவருமாய்
இருக்கிற
இயேசுவை நோக்கி,
இயேசுவை நோக்கி
நமக்கு நியமித்திருக்கிறோம்.
வசன வசனமா போ. விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி. ஆமென். இப்ப நான் ஒரு படம் காட்ட போறேன் உங்களுக்கு, நான் கொஞ்சம் ஆக்ஷன் ஒண்ணு காட்டுவேன், நீங்க பாத்துட்டு நீங்க சொல்லுங்க, நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்க? ரைட், ஓகே. ஒரு தம்பி வாங்க சீக்கிரம், ஒரு தம்பி, நல்ல ஒரு தம்பி என்னோட, வெரி குட், கமான். இப்ப கொஞ்சம் நல்லா பாருங்க, எல்லாரும் தெரியுதா மீன? இப்ப இவர் உலகத்தை பார்த்து கொண்டிருந்தார், உலகத்தையும் பாவ வாழ்க்கை. நான் இயேசு. இவர் மனம் திரும்புகின்றார், திரும்புங்க, திரும்பி என்னை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கின்றார். யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இப்ப நான் இவருடைய அப்பா, இவர் என்னுடைய பிள்ளை. இந்த உறவு உங்களுக்கு தெரியும் தானே, அப்பா பிள்ளை. சரி, ஒரு ஒரு உதாரணம் சொல்லுங்க, என்ன உறவு? அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு என்ன? உறவு அல்லது உணர்வு என்ன சொல்லுங்க? எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறது. அப்பா பென்சில் வாங்கித்தா, அப்பா பேப்பர் வாங்கித்தா, அப்பா சின்ன பிள்ளைகள் அப்படித்தானே, சாக்ஸ் வாங்கித்தா, பூட்ஸ் வாங்கித்தா, கேட்டுக்கிட்டே இருக்கிற அனுபவம். ரெண்டாவது ஒரு அனுபவம், சரியா? இது ரட்சிப்பின், விசுவாசத்தின் ஆரம்பம். அடுத்த ஸ்டெப் வாங்க, ஞான ஸ்நானம். நல்லா கவனிங்க, ஞான ஸ்நானத்திலே, ஞான ஸ்நானத்தில் பல வியாக்கியானங்கள் இருக்கிறது. பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர்ப்பிக்கப்படுகிறோம், குட். தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய நீதி, கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுதல், நல் மனசாட்சியின் உடன்படிக்கை, உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம், அதுல 1 பேதுரு 3:21 பேதுரு சொல்லுகிறார், ஞான ஸ்நானம் என்பது நாக்க விசுவாச வளர்ச்சியை காட்ட, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும், ரைட், ஞான ஸ்நானம் என்பது மாமிச அழுக்கை நீக்குகிறதால் இராமல் தேவனை பற்றுகிற நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருக்கின்றது. அதாவது விசுவாசியாகிய நீ இயேசுடன் செய்கிற ஒரு உடன்படிக்கை தான் ஞான ஸ்நானம். என்ன உடன்படிக்கை? என்ன உடன்படிக்கை? ஹலோ, இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு இங்க ஒரு பொண்ணை நிச்சயித்துட்டாங்க. இங்க ஒரு பையன் இருக்கிறான், இங்க ஒரு பெண்ணை நிச்சயித்துட்டாங்க, பேசிட்டாங்க. இது என்ன மாதம்? ஏப்ரலா? சாரி, ஜூன் மாதம் கல்யாணம். இலங்கையை பத்தி சொல்றேன், எனக்கு தெரியும் உங்களோட ஊர் எப்படின்னு தெரியும், எங்களோட ஊரை பத்தி சொல்றேன். என்னதான் நிச்சயித்தாலும், என்னதான் பேசினாலும், என்னதான் ஜூன் மாதம் கல்யாணம் இருந்தாலும் சபையில் ஒன்றா வந்து உட்கார முடியாது. நல்லா கேளுங்க, சபையில வந்து ஒன்றா வந்து உட்கார அனுமதி இல்லை இலங்கையில், இலங்கை திருச்சபைகள். எனக்கு உங்களோட பின்னணி தெரியாது. அவன் பகிரங்கமாக சபை முன்னிலையிலே, தேவ ஊழியர்கள் முன்னிலையிலே, தேவனுக்கு முன்னிலையிலே ஒரு உடன்படிக்கை செய்து அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்ட பிறகு ரெண்டு பேரும் ஒண்டா உட்காரலாம். சபை அதுக்கு அதிகாரம் கொடுக்குது. ஆமென். அவங்க ஒன்னா இருந்தா என்ன, ஒன்னா திருவிருந்துக்கு வந்தா என்ன, ஃபுல் அத்தாரிட்டி கொடுத்துரும். உடன்படிக்கை பண்ணும் வரைக்கும் பிரிந்துதான் இருக்க வேண்டும். அதே மாதிரிதான் மணவாளனாகிய இயேசுவை, மணவாட்டியாகிய நீ சபைக்கு முன்னே கரம் பிடித்து உண்மையே நான் பின்பற்றுவேன், உமக்கு உண்மையாக இருப்பேன் என்று பகிரங்க விசுவாச அறிக்கை செய்து நீ ஞானஸ்நானம் பெறுகிறாயே, அதுதான் நீ அவரது மனவாட்டியாகிற அந்த சம்பவம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஞானஸ்நானத்தில் நீ ஒப்பந்தம் பண்ணுகிறாய், ஆண்டவரே உம்மை நான் நேசிப்பேன், உமக்கு நான் கீழ்ப்படிவேன், உம்முடைய அடிச்சுவடுகளை நான் பின்பற்றி வருவேன், உம்மை தவிர நான் வேறு யாரையும் பார்க்க மாட்டேன். அப்படித்தான் அந்த பெண் சொல்லும், உம்மை தவிர நான் வேறு ஆடவரை பார்க்க மாட்டேன், உமக்கு கீழ்ப்படிவேன், உம்மிலே அன்பு கூறுவேன், வாழ்விலும் தாழ்விலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் உம்மோடு இருப்பேன். இதே மாதிரி ஒரு உடன்படிக்கைத்தான் மணவாளன் மணவாட்டியோடு செய்வது. மணவாளன் சொல்வார், நான் உன்னை நேசிக்கின்றேன், உன்னை போஷிப்பேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை ஆதரிப்பேன், வேறு பெண்களை பார்க்க மாட்டேன், உன்னையே பார்த்துக் கொண்டிருப்பேன். இந்த மாதிரி ஒரு உடன்படிக்கைதான் ஞான ஸ்நானம். இயேசுவை நாம் முழுமையாக பின்பற்றுகிறோம் என்று திருமணத்திலே ஒரு மணவாளனும் மணவாட்சியும் பகிரங்க சாட்சியிடுவது போல நாம் நம் இயேசுவோடு செய்கிற அந்த பகிரங்க உடன்படிக்கையின் அடையாளம் ஞானஸ்நானம். அன்று பிள்ளையாக இருந்த நான் மணவாட்டியாக மாறுகின்றேன். ஆமா, பிள்ளை உறவு முக்கியமா? எது எது நெருக்கம் கூட? நீங்க தான் சொல்லுங்க. அப்பா பிள்ளை உறவு நெருக்கமா, கணவன் மனைவி உறவு நெருக்கமா? பேசுங்க ஐயா, பேசுங்க. எந்த உறவு நெருக்கம் கூட? எந்த உறவு நெருக்கம் கூட? கணவன் மனைவி. ஏனென்றால் ஒரு பாயிண்ட், இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். நல்லா கவனி, இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். திருமண ஆராதனைக்கு போனா பாஸ்டர் பிரசங்க, இலங்கையில நடக்கிற எனக்கு இங்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, அங்க போனோட திருமண ஆராதனை, அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் சேர் எல்லாம் போட்டு உட்கார வச்சோடனே இந்த திருமண ஆராதனை இயேசுவை பற்றி பகிரங்கமாக சொல்வதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். நீங்க நல்லா கவனிக்கணும், திருமண ஆராதனை தான் ஒரு இவாஞ்சலிசத்துக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சொந்தக்காரன் வருவான், அடுத்த வீட்டுக்காரன் வருவான், முஸ்லீம் இந்து எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சர்ச்சில் நிரம்பிடுவாங்க. ரைட், குடிக்கிறவன் வருவான், பிள்ளையான பாவம் செய்யறவன் எல்லாம் கல்யாணத்துக்கு வந்துடுவான். ஃப்ரெண்ட கல்யாணம் தானே. அன்றைக்குத்தான் நாம் இயேசுவை குறித்து பகிரங்கமாக சொல்லக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஆனால் அன்றைக்குதான் பாஸ்டர் சொல்லுவாரு, நீ வேறொரு பின்னணியில் வந்திருக்கின்றாய், உன் மனைவியோடு நீ இசைந்து நடக்க வேண்டும், மகனே நீ வேறொரு சூழ்நிலையில் வந்திருக்கிறாய், நீ இப்ப லக்ஸ்பிரே இவ்வளவு நாள் குடித்திருக்கலாம், இனிமே உன்ன மனைவி ஏங்கர் குடிச்சா நீ இனிமே நீ ஏங்கர் தான் குடிக்கணும், நீ ஒத்து போகணும், ஃபுல் அட்வைஸ் அவங்களுக்கு தானே தவிர இயேசுவை பற்றி ஒரு வார்த்தை இருக்காது. நல்லா கவனிங்க, நான் சொல்றத கவனிங்க, ஃபுல் அட்வைஸ். இந்த அட்வைஸ் எப்ப செய்யணும் தெரியுமா? திருமணத்துக்கு முன்பதாக மணமகனை கூப்பிட்டு பாஸ்டர் கதைக்க வேண்டும். உன்னுடைய பொருளாதார தேவைகளை நீ எப்படி சந்திக்க போகிறாய், உன் ஆன்மீக வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, உன் மனைவியின் குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியுமா, அவங்க இந்த பேக்ரவுண்ட்ல வந்தா இப்படி கவுன்சிலிங் கொடுக்கணும், ஒரு மூணு கிளாஸ் வைக்கணும். அப்புறம் மணவகளை தனியாக கூப்பிட்டு அல்ல, பாஸ்டர் தன் மனைவியோடு சேர்ந்து மணவகளுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும். அதுலேயும் ஞானமா இருக்கணும். சில பாஸ்டர் தனியாக கூப்பிட்டு அது தேவையில்லாத வேலை. தன் மனைவியோடு சேர்ந்து கவுன்சிலிங் கொடுக்கணும். எப்படி, பெண்ணே உனக்கு வரப்போகிற மணமகன் இந்த பின்னணியில் வருகிறார், அவரை நீ அனுசரித்து நடக்கணும், வசனத்தின்படி நடக்கணும், பொருளாதார உதவிகள், ஆன்மீக உதவிகள் அந்த பாஸ்டர் கொடுக்கும். கடைசியா ஆணையும் பெண்ணையும் ஒன்னா உட்கார வச்சு திருமணத்துக்கு முதல்ல ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு ஒரு கவுன்சிலிங், மன்னிப்பு என்றால் என்ன, அன்பு என்றால் என்ன, குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் கொடுத்த பிறகுதான் இங்க திருமணம். இதெல்லாம் சில பாஸ்டர் இங்க வச்சுதான் செய்வான். வெட்டிங் அன்னைக்கு, வெட்டிங் அன்னைக்கு தான் அந்த கவுன்சிலிங் நடக்கும். நோ 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 நோ, வெட்டிங் அன்னைக்கு பவுல் அழகா சொல்லுகின்றார், நல்லா கவனிங்க, வெட்டிங் அன்னைக்கு புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு, நான் தான் புருஷன், தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு சேர்ந்திருப்பான். நல்லா கேளு, இத சொல்லுவாங்க எல்லாரும், இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். ஞான ஸ்நானம், இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவையும் சபையையும் பற்றி சொல்லுகின்றேன், அதை தொடவே மாட்டாங்க. நானும் எத்தனையோ வெட்டிங்ல போய் பார்க்கறது, பிரசங்கம் பண்ற மாஸ்டர் அந்த ரகசியத்தை சொல்றாங்களா சொல்றதே இல்லை. இதோட க்ளோஸ் என்னது, ஆலோசனையை கொடுத்து தாலியை கட்டிட்டு அனுப்பி விடுறது. நோ நோ நோ, இந்த ரகசியத்தை நாம் சொல்ல வேண்டும். அத்தனை வசனம் அழகா சொல்லுது, புருஷன் தன் மனைவி தன் தகப்பனை தாயை விட்டு மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும், இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள், இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவையும் சபையும் பற்றி சொல்லுகின்றேன், நான் கிறிஸ்து, இவர் சபை, நீங்க தான் சபை, நீங்க தான் விசுவாசி சபை, நான் கிறிஸ்து, அந்த ரகசியத்தை நான் இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹலலோயா. இப்ப ஒரு கணவன் மனைவி இதுல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, நான் கண்டபடி இந்த கணவனை ஏசினால் மனைவி சும்மா இருப்பாங்களா? நான் என்னதான் பாஸ்டரா இருந்தாலும் அவனோட மாமிசம் துடிக்கும், இதயம் துடிக்கும். என்ன பாஸ்டர் இந்த புருஷனை இப்படி போட்டு ஏசுறீங்க? மனைவியை ஏசினாலும் புருஷன் துடிப்பார். என்ன பாஸ்டர் இந்த மனைவி எப்படி ஏசு? என்ன, ஒரே சரீரம், ஒரே ஹார்ட், ஒரே பீட், ஒரே பாடி, ரைட்? அந்த மாதிரி தான் விசுவாசியாகிய உனக்கு என்ன நடந்தாலும் இயேசுவுக்கு துடிக்கும். ஆமென். நல்லா கேளு, சவுல் சபையைத்தான் துன்பப்படுத்தினான், சவுல் சபையைத்தான் சிறைப்பிடித்தான், சவுல் சபையைத்தான் கட்டி எடுத்துக் கொண்டு வந்தான். சபைனா விசுவாசிகளைத்தான் சிறைப்பிடித்தான், விசுவாசிகளைத்தான் காவலில் போட்டான், விசுவாசிகளுக்கு தான் துன்பம் கொடுத்தான். தமஸ்கு வீதியிலே இயேசு சவுலை சந்தித்த பொழுது, சவுலே சவுலே நீ ஏன் என் சபையை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கவில்லை. ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? ஏனென்றால் அந்த காலத்தில் உள்ள விசுவாசிகள் இயேசுவோடு ஒரே மாம்சமாயிருந்தார்கள். சபையை அடித்தால் அது இயேசுவை அடித்தது போல். ஆமென். அழகா கேட்கிறாரு, சவுலே சவுலே நீ ஏன் சபையை துன்பப்படுத்த, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகின்றாய்? அப்பதான் சவுலுக்கு ஷாக், நான் கிறிஸ்தவர்களை தானே துன்பப்படுத்தினேன், கிறிஸ்தவர்களை தானே காவலில் போட்டேன், ஐயோ இது இயேசுவை துன்பப்படுத்தினது போல் ஆகிவிட்டது, ஆண்டவரே நீர் யார் என்று அவனுக்கு ஒரு கேள்விக்குறி. அதுக்கு பிறகு சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற சபை நானே இல்ல, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ சபையை துன்பப்படுத்துகிறாய், சபையை துன்பப்படுத்தினார், என்னை துன்பப்படுத்தது போல நானும் சபையும் ஒரே மாமிசமாக இருக்கின்றோம். இந்த ரகசியம் பெரிய. அப்படின்னா விசுவாசியாகிய நீ இயேசுவோடு ஒரே மாமிசமாக அல்ல, ஒரே ஆவியில் இருக்க வேண்டும். இதுதான், அப்பதான் உனக்கு அடிச்சா அவருக்கு வலிக்கும், அவருடைய நாமத்துக்கு என்ன நடந்தாலும் நீ துடிப்பாய். இந்த ரகசியம் பெரிது, இந்த பிணைப்பு, இந்த இணைப்பு, இந்த ஒருமைப்பாடு இயேசுவுடன் நமக்கு இருக்க வேண்டும். ஆமே. ரைட். ரெண்டாவது ஸ்டெப், முதலாவது அப்பா மகன், ரெண்டாவது என்னது, கணவன் மனைவி. இன்னொரு ஸ்டெப், இதுதான் இன்னொரு வித்தியாசமான ஸ்டெப். இது அப்பா மகன் ரெண்டு பேர், கணவன் மனைவி ரெண்டு பேர். மூன்றாவது ஸ்டெப் என்ன நடக்குதுன்னா, நான் போய் இவருக்குள்ளே உட்கார்ந்துட்டேன், ஒரே பாடி, அது இதை விட அட்டாச், அதுதான் அபிஷேகம். நல்லா கவனிங்க, ரோமர் 8:11 அழகா சொல்லுது, மரித்த கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பிய தேவனுடைய ஆவியானவர், மரித்த கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பிய தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உன் சரீரத்துக்குள் வாசமாயிருந்தால், உன் சரீரத்துக்குள் வாசமாயிருந்தால் சாவுக்கேதுவான உன் சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிக்கிறவராயிருக்கின்றார். அப்படின்னா ரெண்டு பேர் ரெண்டு பேராயிருந்தவங்க ஒன்றாயிட்டாங்க, உன் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று அறியீரா? உன் சரீரத்துக்குள் தேவ ஆவியானவர் இருக்கிறார் என்று அறியீரா? அப்படின்னா எங்களுக்குள்ள ஆண்டவர் வந்து விட்டார். இது அதைவிட பெரிய இணைப்பல்லவா? அப்பா மகன், கணவன் மனைவி, இப்ப எங்களுக்குள்ளே வந்து விட்டார். என்னிடம் யாராவது வந்து உங்கள் ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் நான் சொல்லுகிற பதில் இதுதான், என் ஆண்டவர் தூசியிலும் இல்லை, துரும்பிலும் இல்லை, சிற்பத்திலும் இல்லை, சிலையிலும் இல்லை, விக்கிரத்திலும் அல்ல, எனக்குள்ளே இருக்கின்றார். ஹலலூயா! எனக்குள்ளே இருக்கிறார், உனக்குள்ளே இருக்கின்றார். ஆமென், ஆமென். நல்லா கேளுங்க, மாடு செத்தால் மாட்டு தோலை எடுத்து பெல்ட் செய்வார், ஆடு செத்தால் ஆட்டுத்தோலை எடுத்து எதெல்லாம் செய்யறாங்க, பாம்பு செத்தால் பாம்பு தோலை எடுத்து அந்த பெட்டிக் மாதிரி இருக்க என்னவோலாம் செய்யறாங்க, புலி செத்தால் புலித்தோலை எடுத்து என்னமோ வீட்டுக்கெல்லாம் விரிக்கிறாங்க, ரைட். யானை செத்தால் யானையுடைய தந்தத்தை வைத்து என்னமோலாம் செய்து விற்பனையெல்லாம் செய்யறாங்க. மனிதன் செத்தால் என்ன செய்யலாம்? நீ என்னதான் நேசிச்சு வீட்டுக்குள்ள வைத்தாலும் இலங்கையில் அடுத்த வீட்டுக்காரன் மூணாவது நாள் வந்து சொல்லுவான், நாறுகிறது தூக்கிட்டு போ, ஊரே குழம்பிடும், ஊரே குழம்பிடும், கொண்டு போய் மனித தோல் ஏதாவது செய்திருக்கா, கடையில விற்கிறாங்களா பிரதர், மனித தோல் ஒன்றுக்குமே பிரயோஜனமற்ற சாவுக்கு ஏதுவான இந்த அற்ப சரீரத்தை ஆண்டவர் தன்னுடைய மாளிகையாக மாற்றுகின்றார், ஆலயமாக மாற்றுகின்றார், மாளிகையாக மாற்றி உனக்குள் வந்து வாசம் செய்கிறார். இதுதான் அபிஷேகம். இது மூன்றாவது அனுபவம், விசுவாச வளர்ச்சியை நான் சொல்ல. நாலாவது, அவருடைய வருகையிலே நீ அவரை போல் மாறப்போகின்றாய். ஆமென். நாலாவது அனுபவம், இயேசுவாக இயேசுவை போல் மாறப்போகிற, இயேசு வெளிப்படும் பொழுது அவரை சந்திப்பேன் என்கிற விசுவாசம் கொள்ளுகிறவன் அவர் சுத்தமாக இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான். அது மட்டுமல்ல, அவருடைய வருகையிலே அவருக்கு ஒப்பாக மாறி அவரோடு செல்லுவான். ஆமென். ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம், வீட்டில் போய் வாசம், ஒன்றியோவான் மூன்றில் அழகா சொல்றார், அவர் வரும்பொழுது அவருக்கு ஒப்பாய் மாறுவோம். ஆமென். அப்ப அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ இப்ப எந்த இடத்துல நிற்கிற சொல்லு பாப்போம். சில பேர் ஃபெஸ்டர், ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞான ஸ்நானம் எடுக்க மாட்டோம், கடவுள் எங்களோட பேசினால்தான் நாங்கள் எடுப்போம், அப்படி ஒரு குரூப் இருக்கு, கடவுள் எங்களோட பேசினால்தான் எடுப்போம். உனக்கு அப்பா மகன் உறவு தேவையா, கணவன் மனைவி உறவு இயேசுவோடு தேவையா? இன்னொரு குரூப் இருக்கு, ஞான ஸ்நானத்தோட நின்றும் அபிஷேகத்துக்குள்ள வராது. நீ எங்கே நிற்கிறாய்? நீ அபிஷேகத்துக்குள் வர வேண்டும். கடைசியாக நீ இயேசுவை போல் மறுரூபப்பட வேண்டும். அந்தியோகியாவிலே உள்ள சீசர்கள் கிறிஸ்துவை போல் இருந்தார்கள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, அந்தியோகியாவிலே இருந்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை போல் இருந்ததினால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவருடைய பேச்சு, வார்த்தை, நடத்தை, சிந்தனை எல்லாம் கிறிஸ்துவை மாதிரி இருந்தது. அதுதான் மறுரூப வாழ்க்கை. ஆமென். சரி, இப்ப விசுவாசம் எங்க துவங்குச்சு? ரட்சிப்பில துவங்குச்சு. விசுவாசத்தை துவக்குகிறவரும், நான் எபிரேயர் 12:1 வாரேன், இப்ப அங்கிட்டு வரணும், விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறது எப்ப? இயேசுவின் வருகையிலே நான் இயேசுவை போல் மாறுகிற அனுபவம் விசுவாசத்தின் முடிவு. விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவர், இயேசுவின் வருகையிலே என்னுடைய விசுவாசம் முடியும். அதற்கு முன்னால் நான் செத்து போனால் என் மரணத்திலே என் விசுவாச ஓட்டம் முடியும். ஆமேன். அப்ப மரணமோ இயேசுவின் வருகையோ ரெண்டிலும் நாங்கள் மறுரூபப்பட்டு மரணத்தை ஜெயமாக விழுங்கி மரணத்துக்குள் போக வேண்டும். ஆமென். அல்லது அவருடைய வருகைக்குள் அவரோடு போக வேண்டும். ஹல்லேலூயா! பார்மையாக ஆண்டவர் பேசியிருப்பார், இந்த நாலு ஸ்டெப்ல நீ எங்க இருக்கிற, நீங்க உங்களையே சோதித்து நிதானித்து சரியான ட்ரக்குள்ள வாங்க. ரைட், தம்பி தேங்க்யூ, கூப்பிடக்குள்ள வரணும் இன்னொரு ரைட். அப்ப சரி, ரைட். இப்ப விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி, நமக்கு விசுவாசத்தை துவக்கினவர் அவர், நாம் அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டோம். அன்று விசுவாசத்தின் துவக்கம், விசுவாசத்தின் முடிவு மரணம் அல்லது அவருடைய இரண்டாம் வருகை. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான இயேசுவை பார்த்து ஓட வேண்டும். இப்ப நாங்க ஒரு வசனம் வாசிப்போம், 1 பேதுரு 2:21. 1 பேதுரு 2:21.
இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள்.
இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள்.
ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு,
கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு
நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி.
ஹலோ ஹலோ, நல்லா கேளுங்க, நீங்கள், அதாவது நானும் நீங்களும்,
தம்முடைய அடிச்சுவடுகளை,
இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படியாக
உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து
நமக்கு ஒரு மாடலை வைத்து விட்டு போனார். நமக்கு ஒரு மாடலாக வாழ்ந்து விட்டு போனார். நமக்கு ஒரு மாதிரியாக ஜீவித்து போனார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும். ஆமென். இலங்கையில மோட்டார் பைக் வாங்க போனால், அது கார் வாங்க போனால், அவன் முதல்ல நாங்க வாங்க போற காரை காட்ட மாட்டான், ஒரு மாடல் காரை காட்டுவோம். ஐயா நீங்க இந்த காரை பாருங்க, இந்த கார் மாதிரி தான் நீங்க வாங்க போற கார் இருக்கும். இல்ல நாங்க வாங்க போற காரை காட்டுறேன். இல்ல இல்ல, அதை பார்க்க தேவையில்ல, இதை பாத்தீங்கன்னா அதை பார்த்த மாதிரி தான். அப்ப நாங்க அந்த காரை பார்க்கணும், எப்படி லைட் பத்துதா, சிக்னல் பத்துதா, பிரேக் பிடிக்குதா, அந்த ஸ்டைல், மோட்டார் பைக்ண்டா, அந்த இதுகளை எல்லாம் பார்த்துட்டு சரி இந்த மாதிரி ஒரு இது தாங்க. அப்ப நாங்க ஸ்டோர்ல போயிட்டு அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை பார்த்தால் அதை பார்த்த மாதிரி. அதே மாதிரி தான் இயேசுவை பார்த்தால் நம்மை பார்த்த மாதிரி இருக்க வேண்டும், நம்மை பார்த்தால் இயேசுவை பார்த்த மாதிரி இருக்க வேண்டும். ஆமென். அதனாலதான் அந்தியோகியால் உள்ள சீஷர்களை கிறிஸ்துவை போல் அந்த மக்கள் பார்த்ததினால் அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார். ஆகவே இயேசுவை நோக்கி, இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் நம்முடைய ஓட்டத்தை ஓட வேண்டும். எங்கு நோக்கி ஓட வேண்டும்? எங்க நோக்கி ஓட வேண்டும்? பரலோகத்தை நோக்கி, பரம காணானை நோக்கி ஓடும் பொழுது அங்க பிதாவின் வலது பார்சத்தில் இயேசு இருக்கின்றார். அழகா சொல்லுகிறார், நானே வாசல், ஹலோ, நானே வழி, என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரமாட்டான். ஆமென். நீங்க அவரை பார்த்து ஓடினா தான் பிதாவின் இடத்தில் சேர முடியும். ஆமென். அவரே வாசல், அவரே வழி. அந்த இயேசுவை நோக்கி, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி இயேசுவை போல் மாறி விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி, அவரை பார்த்து, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவரை போல வாழ்ந்து, அவரே வாசல் வழி, அவருக்கூடாக பரம கானானுக்கு செல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தொடர்ந்து வாசிப்போம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில், ஹல்லோ, என்னதே நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். ஓட்ட பந்தயத்தில் நான் முன்பே சொன்னேன், கண்டபடி ஓட முடியாது. இப்படி ஓட முடியுமா? இல்ல. நமக்கு என்ற ஒரு ட்ராக் நியமித்திருக்கும், அந்த ட்ரக்கில் தான் நாம் ஓட வேண்டும். நமக்கு நியமித்திருக்கிற ட்ரக், அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுடைய உறவு தேவனோடு எவ்வளவு நெருங்கி இருக்கிறதோ, உங்களுடைய ஐக்கியம் எவ்வளவு தேவனோடு நெருங்கி இருக்கிறதோ, நீங்கள் தேவனோடு எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறீர்களோ, அப்பொழுதுதான் உங்களுடைய ட்ரக்கை உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆகவே நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் எந்த ட்ரக் என்று நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். பாருங்க, இந்த ஐரோப்பா நாடுகள்ல கூட்டம் முடிஞ்சதுன்னா யாராவது கொண்டு ஒரு சிடிய கையில தந்துடுறாங்க. பாஸ்டர் நான் பாடின பாஸ்டர் பாடு பாஸ்டர், நீங்க வீட்டுல போயிட்டு கேட்டுட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்க. நான் என்ன கையில ஒரு மூணு நாலு சிஐடி இருக்கு, எங்க கூட்டத்துக்கு போனா ஒரு சிடி வந்துடும், சிஐடி இல்ல சிடி வந்துடும். ரைட், ஓகே. இப்ப எல்லாரும் சிடி அடிக்கிறாங்கன்னு நானும் சிடி அடிக்க போனா என்ன நடக்கும்? எந்த குரலே சரியில்லை. நீங்க இங்க வந்து பாட போனா இங்க பாடாதீங்க, பசங்க பிரசங்கம் மட்டும் பண்ணிட்டு போங்கன்னு தான் சொல்லுவீங்க. அப்ப பாட முடியாத நான் மற்றவர்கள் எல்லாரும் பாடுகிறார்கள் என்று பாட முடியுமா? எனக்கு அந்த ட்ரக் இல்லை. அதே போல டிவியில எல்லாரும் ஆடுகிறார்கள் என்று ஆட முடியாதவர்கள் அங்க போய் ஆடினால் சரி வருமா? ஒரு வயசு போன தாத்தாவும் ஆடுறார், ஒரு பாஸ்டர் தாத்தா. அப்ப கவனமா இருக்கும். அப்ப நாம் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை கண்டுபிடிக்க வேண்டும். சரியா? ரைட். இப்ப நம்முடைய ஓட்டத்தை தடுக்கின்ற மூன்று காரியங்களை நான் சொல்ல போறேன். அதை சொல்லிட்டு சொன்னாதான் உங்களுக்கு விளங்கும். முதலாவது, உலகமும் உலகத்தின் சிற்றின்பமும். பரலோகத்தின் பேரின்பத்தை நோக்கி நாம் போகின்ற பொழுது உலகத்தின் சிற்றின்பங்கள் கவர்ந்து இழுத்து நம் ஓட்டத்தை தடை செய்ய பார்க்கும். மோட்ச பிரயாணம் புத்தகம் படித்தவங்க கொஞ்சம் கையை வைத்துங்க பாப்பா. எத்தனை பேர் மோட்ச பிரயாணம், ஜான் பனியன் எழுதிய மோட்ச பிரயாண புத்தகம், யாரும் இப்படி தூக்கிட்டு போய் விட்டுட்டாங்க. அந்த புத்தகத்தில் அழகா எழுதுகிறார், அந்த ஜான் பனியன் எழுதுகிறார், கிறிஸ்டியான் பரலோகத்தை நோக்கி செல்லுகின்ற பொழுது அவனை கவர்ந்திருக்கின்ற உலகத்தின் சிற்றின்பங்கள். அவன் சிக்குப்பட்டு போகிறான், திருப்பி வசனத்தை வைத்து மேற்கொண்டு வெளியே வருகின்றான். உலகமும் உலகத்தின் சிற்றின்பமும் நம்முடைய ஓட்டத்தை தடை செய்யும். இரண்டாவது, நம்முடைய ஓட்டத்தை தடை செய்வது மாமிசமும் சுயமும். நாங்களே தடையா இருப்போம். கொஞ்ச நாள் ஒழுங்கா ஓடினவனே எங்களுக்குள் பெருமை, எங்களுக்குள் மாமிசம், எங்களுக்குள் சுயம் வரும் பொழுது அந்த ஓட்டம் தடைப்படும். மூன்றாவது, நம்முடைய ஓட்டத்தை தடுப்பது பிசாசும் பிசாசின் தந்திரங்களும். ஜாக்கிரதையா இருங்க. பிசாசும் பிசாசின் தந்திரங்களும். இப்ப நாம் ஒரு இலக்கை வைத்துத்தான், ஒரு பிலிப்பியர்ல சொல்றார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அந்த இலக்கை நோக்கி நான் ஓடுகின்றேன். அந்த இலக்கை நோக்கி ஓடுகின்ற பொழுது பிசாசு பிழையான வழிகளை நமக்கு முன்னால் கொண்டு வந்தால் நான் போகமாட்டோம். பிசாசுக்கு தனி பிழையான வழிதான், இவங்க போக மாட்டான். நலமான வழிகளை கொண்டு வந்துதான் நம்மை திசை திருப்புவான். ஏன்னா அவன் தந்திரம், அவன் தந்திரம். அவனுக்கு தனி பிழையான வழியால வந்தா இவங்க வரமாட்டாங்க. சரியான வழியில வர வேண்டும். வந்தா தான் ட்ரக்குள்ள ட்ரக்க மாத்தலாம். நாங்கள் எல்லாம் ஓடுவது ரைட் வே. ரைட் வேனா சரியான இலக்கு, சரியான பாதை. அவன் எங்களுக்கு முன்னால குட் வே, நல்ல பாதைகளையும் கொண்டு காட்டுவான். இந்த பாதையிலும் நீங்கள் போகலாம். அப்பதான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த குட் வேயாலையும் நீங்க வெளியே போகலாம், ரைட் வேயாலையும் வெளியே போகலாம். ஆண்டவர் நம்மை அழைத்தது சரியான வழியாக செல்வதற்கு. நல்ல வழிகளும் நம்முடைய திசைகளை திருப்பும். ஆமென். தீய வழிகள் மாத்திரமல்ல, நல்ல வழிகளும் நம்முடைய திசைகளை திருப்பும். மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசு தீய வழியை வந்து காட்டினா நீங்க போக மாட்டீங்க. நல்ல வழிகளை வைத்தே நம்மை சுருட்ட பார்ப்பான். நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். நான் சொல்லுகிற உதாரணத்தை கேளுங்க. பாஸ்டர் மாரை நியாயம் தீர்க்கவோ, பாஸ்டர் மாரை குற்றம் சொல்வதோ எனக்கு எந்த தகுதியும் இல்லை. அதுக்கு நான் பார்த்திரனும் இல்லை. ஆனால் என் நண்பர் ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொன்னால்தான் உங்களுக்கு அந்த நியமித்த ஓட்டத்தை பற்றி அழகாக தெரிந்து கொள்ள முடியும். என்னுடைய நண்பர் ஒருவர் பாஸ்டராக இருந்தார். அவருடைய அனுமதியோட தான் நான் சொல்றேன். அவர் மிகவும் வல்லமையாக ஊழியம் செய்தார். பிசாசுகளை துரத்தினார், நோய்களை குணமாக்கினார். மக்கள் வெள்ளம் வெள்ளமாக அவரிடத்தில் வந்தார்கள். நானே அவருடைய கூட்டத்துக்கு போவதுண்டு. அப்படி ஒரு தேவதனுடைய முகத்தை போல் அவருடைய முகம் பிரகாசித்தது. அவரை கண்டவர்கள், குற்றம் செய்தவர்கள் குற்ற உணர்வு உள்ளதான் விழுந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஊழியத்தை அவர் செய்தார். நான் அவருடைய அறைக்குள் சென்றால், நான் பலவீனனாக அவருடைய அறைக்குள் சென்றால், அவரோடு கதைத்து வரும்பொழுது படை வீரனாக நான் திரும்பி வருவேன். அவ்வளவு ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட். அவரை சந்தித்தாலே அவருக்குள்ளே ஒரு அக்னி பற்றி எறிவதை நான் கண்டிருக்கிறேன். மாதம் ஒரு முறை நான் அவரை சந்திப்பது உண்டு. அவர் கர்த்தரை குறித்தும், கர்த்தருடைய மகத்துவங்களை குறித்தும், வேதத்தை குறித்தும், வேதத்தின் ரகசியங்களை குறித்தும் எனக்கு சொல்லி தந்திருக்கின்றார். அவரை சந்திப்பதே எனக்கு மகிழ்ச்சி. இன்னும் ஒருக்கா சந்திக்க முடியுமான்னு நான் யோசிக்கிறது. அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் எல்லாம் அவருடைய அறைக்குள் சென்று அற்புதமாக வெளியே வந்திருக்கிறார்கள். அப்படி தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன் இந்த. இவர் என்ன செஞ்சார்னா, ஊழியம் நன்றாகத்தான் போனது. கொஞ்ச நாளிலே இவரோட அனாதை மடத்தை ஆரம்பிக்க துவங்கினார். நல்லா கேளுங்க, நான் சொல்றது தவறா புரியக்கூடாது, அழகா புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? சரியா புரிந்து கொள்ள வேண்டும். அனாதை மடம் நடத்துவது பிழை அல்ல. நம் தேவன் திக்கற்ற பிள்ளைகளின் தேவன். உண்மைதானே? ரைட். அனாதை மடம் நடத்துவது பிழை அல்ல, அனாதைகளை ஆண்டவர் ஆதரிக்கின்றார். ரைட். இவர் அனாதை மடத்தை நடத்த ஆரம்பித்த பொழுது என்னை சந்திக்கும் போது சொல்ற, பாஸ்டர் நான் ஒரு அனாதை மடத்தை நடத்துகிறேன், 10 பிள்ளையோ 15 பிள்ளையோ வச்சு நடத்துகிறேன்னு சொல்லுவார். அப்புறம் நான் அவரை சந்திக்க போகும் பொழுது அவர் அவரிடம் ஊழியம் செய்கிறவர்களை கூப்பிட்டு, இப்ப கர்த்தரை பத்தி பேசுறதில்ல, கர்த்தரை வார்த்தையை பத்தி பேசுற, ஏ 10 கிலோ அரிசி வாங்கிட்டு வா அந்த பிள்ளைகளை கொடுக்கணும், அப்புறம் 5 கிலோ பருப்பு வாங்கிட்டு வா கொடுக்கணும். அப்ப ஒருத்தர் ஊழியம், பாஸ்டர் அந்த ஆச்சிரமத்தில் 2 பையங்க சண்டை பிடிக்கிறாங்க, ஓ அதை போயிட்டு தீரு, இப்படி விட கன்சன்ட்ரேஷன்ல அங்கிட்டு திரும்பிட்டு. நல்ல காரியம் தான், நல்ல காரியம் தான், பிழையான காரியம் இல்ல. இவரை கன்சன்ட்ரேஷன் அங்க திரும்பின உடனே, இப்ப நான் ஆர்வத்தோடு அவரை சந்திக்க போனால், தேவனுடைய மனுஷன் தேவனை பற்றி பேசுவார், வேதத்தின் ஆழ்ந்த ரகசியங்களை சொல்லுவார் என்றால், இப்ப அவர் ப்ரொஜெக்டை பத்தி தான் என்னோட பேசுறது. பாஸ்டர் அனாதை மடத்தை கட்ட போகின்றோம், அங்க பில்டிங் கட்ட போகின்றோம், இங்க பில்டிங் கட்ட போகின்றோம். முந்தி அவர் நல்ல வல்லமையாக பிரசங்கம் செய்தார். இப்ப அவருடைய பிரசங்கத்தின் இடையிலே அனாதை மடத்தை குறித்த பிரச்சாரங்கள் வர ஆரம்பித்தது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போன அனாதை மடத்தை குறித்த விளம்பரங்கள் வர ஆரம்பித்தது பிரசங்கத்தில். இத்தனை பிள்ளைகளை வளர்க்கிறேன், இத்தனை பிள்ளைகளை பராமரிக்கிறேன். தேவன் வல்லமையாக பயன்படுத்திய ஊழியக்காரர் கடைசியில் வசூல் வேட்டை செய்ய ஆரம்பித்தார். கிறிஸ்துமஸுக்கு பிள்ளைகளுக்கு அது செய்யணும் இது செய்யணும் அப்படின்னு. அப்ப எனக்கு இது மிகவும் சோகமா இருந்தது. என்னப்பா இவர் முந்திவிட்ட கூட்டங்களுக்கெல்லாம் போனா ஆண்டவரை பத்தி பேசுவாரே, அற்புதமா இருக்குமே என்றெல்லாம் நான் யோசித்ததுண்டு. வீட்டில் வந்து என் மனைவியிடம் சொன்னேன், எனக்கு இப்ப அவரை பார்க்கும்பொழுது மிகவும் துக்கமா இருக்குது. என்னுடைய மனைவிட்டு நிர்மலா, நிர்மலா எனக்கு மிகவும் துக்கமா இருக்கின்றது, என்ன செய்யறதுன்னு தெரியல, நான் ஒண்ணுமே செய்ய. நான் அவருக்காக ஜெபிப்போம் 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 ஜெபித்தோம். நல்லா ஜெபித்த பிறகு எல்லாரும் என்ன போல எத்தனை பேர் ஜெபித்தாங்களோ எனக்கு தெரியாது. திடீரென்று ஒரு மாற்றம், அனாத மடத்தை க்ளோஸ் பண்ணிட்டாரு. க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஆண்டவர் அவரை வல்லமையாக பயன்படுத்த விரும்பினார், பயன்படுத்தினார். ஹல்லேலூயா, அதற்கு நான் சாட்சியாக இருக்கின்றேன். ஆமா, என்னண்டா நல்ல ட்ரக்ல தான் போய்கிட்டு இருந்தார். நல்லா கேளுங்க, அனாத மடம் நடத்துறது பிழையான காரியம் இல்ல, நல்ல காரியம் தான். பிசாசு கொஞ்சத்தில் அவரை ட்ரக்க மாத்தி விட்டுட்டார். ஆமேன். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இன்று அநேக பாஸ்டர்மார்கள் மேனேஜர்மார்களாய் மாறி இருக்கிறார்கள். ப்ரொஜெக்ட் செய்த மேனேஜர்மார், ப்ரொஜெக்ட் செய்ய விருப்பமா? ஒரு ஆளை வச்சு செய்யுங்க, நீங்க உங்களோட ஊழியத்தை செய்யுங்க. ஆமேன். தெரியுமா, அப்போஸ்தலர் காலத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, யூத விதவைகளுக்கும் எபிரேய விதவைகளுக்கும் கிரேக்க விதவைகளுக்கும். அப்போஸ்தலர்கள் பாத்தீங்கன்னா அதுல பேரு தலை போடல, அதிலேயே நாங்க போய் தலை போட பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்த ஏழு பேரை நியமிச்சுட்டு அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்க, வசனத்தை போதிப்பதிலும் ஜபத்திலும் நாங்கள் உறுதியாக தரித்திருப்போம் என்று அதுலதான் கன்சென்ட்ரேட் பண்ணினாங்க. சபை வளர்ந்தது. ஆமே. யூதேயாவிலே, எருசலேமிலே, சமாரியாவிலே, தெசலோனிக்கேயாவிலே, பிலிப்பிலே எல்லாரும் சபையை வளர்ந்தது. இதுதான் சொல்ல ட்ரக் மாறலாம். ஆகவே இப்ப நீங்க பாஸ்டரை மட்டும் பாக்காதீங்க, உங்களுக்கு தான் நான் சொல்றேன். உங்களோட வாழ்க்கையில நீங்க ட்ரக் மாறி இருப்பீங்க, நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஆண்டவர் நியமித்த அந்த ட்ரக்கை விட்டு விட்டு அது நல்லது இது நல்லதுன்னு மாறினீங்கன்னா இருக்கிற அபிஷேகம் உங்களை விட்டு செல்லலாம். அதுதான் சரியா நல்ல பாதையை தெரிந்து கொள்வதல்ல, தேவன் நமக்கு நியமித்த பாதையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நான் சொல்ல விரும்புறேன். ஒரு மானும் மீனும் இருந்தது. போன முறை சொன்னா சொல்லல, ரைட். மானும் மீனும் இருந்தது. மான் கரையிலே ஓடுகின்றது, மணலிலே அங்கு ஓடுது இங்கு ஓடுது, தண்ணீர் தாகம். மீன் சமுத்திரத்தில் இருக்கின்றது. மீன் அப்படி மேல வந்து பார்க்கிற நேரம் மானை பார்த்தோன்னே மீனுக்கு ஒரு பொறாமை. இது ஒரு கற்பனை கதை. என்னையும் ஆண்டவர் படைத்தாரே, மானையும் ஆண்டவர் படைத்தாரே, அது மானுக்கு எவ்வளவு சுதந்திரம், அங்க ஓடுது இங்க ஓடுது அங்க ஓடுது இங்க ஓடுது எல்லாம் பாய்ந்து பாய்ந்து ஓடுது. நான் ஆயுசு முழுக்க தண்ணி உழுக்கா இருக்கணும், பிறந்தது முதல் சாகும் வரைக்கும் தண்ணீரா? இந்த மீன் வெளியே வந்து பார்த்ததை மான் பார்த்துட்டு என்ன இது, ஆண்டவர் என்னை வெயிலிலே காய வைக்கின்றார், இந்த நாள் உஷ்ணத்திலேயே நிற்கணும், எனக்கு ஒரு ஏர் கண்டிஷன் மாதிரி இந்த தண்ணி உழுகு போய் வாழ முடியாதா என்று மான் யோசித்தது. மீனும் மானும் இடத்தை மாற்றினார்கள். மீன் கரைக்கு வந்து மானை போல் வாழ நினைத்தது, மான் தண்ணீருக்கு போல் உள்ளே போல் மீனை போல் வாழ நினைத்தது. ரெண்டுமே செத்து போனது. இப்ப இந்த உதாரணம் உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். அவை ஜாக்கிரதை. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் ஓட வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான ட்ராக். சில பேர் பாஸ்டர்னா பாஸ்டர் தான், சில பேர் மூப்பர்னா மூப்பர் தான், இவாஞ்சலிஸ்ட்னா இவாஞ்சலிஸ்ட் தான், தீர்க்கதரிசி என்றால் அதுதான் ட்ராக். பாஸ்டர் வேலையை மூப்பர் செய்ய போனால், தீர்க்கதரிசியின் வேலையை பாஸ்டர் செய்ய போனால், அதுதான் ஒழுங்கா சொல்றார். சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை போதர், அழகா பிரிச்சு கொடுத்திருக்கிறார் ட்ரக். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் ட்ரக்கை சரியாக அறிந்து சென்றால்தான் சரியான இலக்கை அடைய முடியும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓட வேண்டும். எல்லாம் பாடுறான்னு நீ பாடாத, எல்லாம் டிவியில் ஆடுறான்னு நீ ஆடாத, உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நீ கண்டுகொள். ஹல்லேலூயா. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பாதையிலே என்னது வாசிங்க, பொறுமையோடு ஓட கடவோம். இந்த அநாத மடத்தை பத்தி நான் சொன்னேன் தானே, தயவு செய்து தவறா எடுத்து வேற பாஸ்டர்மா வேற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பாஸ்டர் அநாதமான நடத்துறதுக்கு எதிரானவர். அதெல்லாம் இல்ல, நான் சொன்ன விளக்கத்தை சரியா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சரியா அப்புறம் என்ன பத்தி துஷ்பிரயோகம் செஞ்சாங்க? ரைட், ஓகே. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவுள். சரி, உங்களோட பேத்தி மாறு இல்ல உங்களோட பிள்ளைங்க ஓட்ட போட்டியில் ஓடக்குள்ள மகளே நீ பொறுமையா ஓடி சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? குளுக்கோஸ கொடுத்து வேகமாய் ஓடு. சில பேர் மத்தவனை தள்ளி விட்டுட்டு சரி ஓடு, யாரும் முட்டுப்பட அவனை விட்டுட்டு ஓடு தள்ளி விடு. இன்னைக்கு விசுவாசிகள் விசுவாசிகளை ஓட சொன்னா மத்தவனை தட்டிட்டு ஓட தான் எனக்கு ரெடி. ஒருத்தர் சொன்னார், பிசாசு சொன்னானா ஒரு இதெல்லாம் கற்பனை, எனக்கு வேலை தட்டுறது மிதிக்கிறதெல்லாம் மத்த விசுவாசிகள் தான். நான் மத்த வேலையை நான் தட்டி விடுவேன், அவங்கெல்லாம் போட்டு மிதி மிதி அவனை மிதிச்சிருவாங்க. ஒருத்தர் விழுந்தா விசாசு விழ தட்டும் அவ்வளவு தான், மிதிக்கிறதெல்லாம் விசுவாசிகள். அதே மாதிரி தான் ஒரு பாஸ்டர் விழுந்தாலும் பிசாசு பாஸ்டரை விழ தட்டுவான், அந்த பாஸ்டரை போட்டு மிதி மிதினு மிதிக்கிற மத்த பாஸ்டர் மாரெல்லாம் சேர்ந்து பிசாசு எனக்கு விழ தட்டுறதான் வேலை, மிதிக்கிறதெல்லாம் உங்களோட வேலைப்பா. சரி, அப்ப கவனமா இருக்கணும். நாம் ஓடும் பொழுது மற்றவர்களை தட்டி விட்டுட்டு ஓடக்கூடாது. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு. அப்ப நாங்க சொல்ல பிள்ளையே பொறுமையா ஓடு, மெதுவா ஓடு, ஆறுதலா ஓடுனா அது தோக்கத்தான் போகுது. அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல உற்சாகமாய் ஓடு. சரி, இந்த தமிழ் மொழிபெயர்ப்புல சில சில விஷயங்கள் இருக்கு, நான் உங்களுக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்தணும். ஒரு உதாரணம் சொல்றேன். உலகம் என்கிற வார்த்தை வேதத்துல சொல்லியிருக்கு தானே, அதை சொல்லிட்டு இதை சொன்னா தான் உங்களுக்கு விளங்கும். உலகம் என்கிற வார்த்தை மூன்று காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது வேதத்துல. நல்லா கவனிங்க, ஆண்டவர் உண்டாக்கின வானம் பூமி சூரியன் சந்திரன் நட்சத்திரம் மரம் செடி கொடி புல் பூண்டு ஊர்வன எல்லாம் படைத்தது உலகம். ரெண்டாவது யோவான் 3:16 ஒன்று சொல்றார் பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தந்தரும்படி அவனை உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னா உலகத்தில் உள்ள மக்களில் அன்பு கூர்ந்தார். உலகம் என்றா உலகத்தில் உள்ள மக்கள், இது ரெண்டாவது அர்த்தம். நல்லா கவனிக்கணும் நீங்க. இன்னொரு இடத்துல சொல்ல உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறாதீர்கள். இன்னொரு இடத்துல நான் உலகத்தில் அன்பு கூர்ந்தேன், 3:16 நீங்க உலகத்தில் அன்பு கூறாதீங்க. அது என்னடா, அந்த உலகம் வந்து ஆண்டவர் உருவாக்கிய உலகம் அல்ல, உலகத்தில் உள்ள மக்களும் அல்ல, பிசாசு உலகத்திலே உருவாக்கிய கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை உலகத்திலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த பிசாசின் காரியத்தில் அன்பு கூறாதிருங்கள். விளங்குச்சா? விளங்குச்சா? மூன்று இடத்துல மூன்று விதமான அர்த்தம், ஒரே சொல். ஆண்டவர் படைத்த உலகமும் உலகம் தான், உலகத்தில் அன்பு கூற உலகத்தில் மக்களை குறிப்பதும் உலகம் தான். உலகத்தில் அன்பு கூர்ந்தார், உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள் என்று ஒன்று யோவானில் சொல்லுகின்றார். உலகத்திலிருந்து உருவாக்கப்பட்ட கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் இச்சை இவைகளில் அன்பு கூறாது. விளங்குதா? ரைட். அதே மாதிரி தான் இதோ சொல்லப்படும், பொறுமையோடு ஓட கடவம் என்றால். ஆங்கில வேதாகமம் அழகான டெபினிஷன் கொடுக்கிறது, நிதானமாக ஓட வேண்டும், கவனமாக ஓட வேண்டும். பொறுமை, இவங்க பொறுமைன்னு போட்டுட்டாங்க, சரியான அர்த்தம் இதுதான். நிதானமாய் நிதானித்து நீ விவேகத்தோடு ஓட வேண்டும். ஏனென்றால் உன்னை தடுப்பதற்கு மூன்று காரியங்கள் உண்டு. உலகமும் உலகத்தின் சிற்றின்பமும் உன்னை தடுக்கும், உனக்குள்ளே வருகிற மாம்சமும் சுயமும் உன்னை தடுக்கும், பிசாசின் தந்திரங்களும் உன்னை தடுக்கும். ஆகவே நீ நிதானமாக நீ ஞானத்தோடு ஓட வேண்டும், பொறுமையோடு. இப்ப இந்த ஓட்டம் நல்லா, இந்த ஓட்டம் உலக பிரகாரமான ஓட்டம் அல்ல. உலகத்தில் யார் முதலாவது வருகிறார், யார் இரண்டாவது வருகிறார், யார் மூன்றாவது வருகிறார், அவங்களுக்கு தான் பிரைஸ். முதலாவது கோல்டு மெடல், இரண்டாவது சில்வர் மெடல், மூன்றாவது வெண்கல மெடல், இப்படி கொடுப்பாங்க. இதுக்குனே போட்டி போட்டு ஓடுவாங்க. இந்த ஓட்டம் அப்படி அல்ல. யார் முதலாவது வருகிறார், யார் இரண்டாவது வருகிறார், யார் மூன்றாவது வர, இந்த ஓட்டம் அப்படி அல்ல. நீ எப்படி ஓடுகின்றாய் என்பதை தான் ஆண்டவர் பார்க்கின்றார். நீ மெதுவா ஓடுனாலும் பரவாயில்ல, ஒழுங்கா ஓடு, ஸ்லோவா ஸ்டெடியா ஓடு, அவசரமா ஓடி மரத்துல முட்டிடாது. ஸ்லோவா ஸ்டெடியா ஓடுனா ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம். நீ நிதானமாக உன் ஓட்டத்தை தான் பார்க்கிறாரே தவிர நீ முந்தி வருகிறாயா என்று அவர் பார்ப்பதில்லை. ஆகவே போட்டி போட்டு ஓடாதே, நிதானமாக பொறுமையாக உன் வாழ்க்கை என்கிற ஓட்டத்தில் நீ ஓட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப 2-3 வசனத்தை வாசித்து நான் முடிக்கலாம் என்று விரும்புகின்றேன். வாசிங்க, 2 தீமோத்தேயு 4:7
நல்ல போராட்டத்தை போராடினேன்.
பவுல் அழகா சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன்,
ஓட்டத்தை முடித்தேன்,
ஓட்டத்தை முடித்தேன்,
விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்,
விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நல்லா கவனிக்கணும், நல்ல போராட்டத்தை போராடினேன். என் வாழ்க்கை ஓட்டத்திலே போராட்டம் வந்தது. உலகமும் உலகத்தின் சிற்றின்பமும் ஒரு போராட்டம். எனக்குள்ளே வருகிற சுயம் மாமிச போராட்டம், நான் செய்யக்கூடாததை செய்ய பார்க்கிறேன். பவுல் சொல்லுகிறார், எனக்குள்ளே வந்த மாம்ச சுய போராட்டம், பிசாசின் தந்திர போராட்டம், கள்ள உபதேசம் என்கிற போராட்டம், இந்த எல்லாம் போராடினேன். என் ஓட்டத்திலே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து விட்டேன் வெற்றியோடு, விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். நல்லா கேளுங்க, எந்த விசுவாசத்தினால் நான் அழைக்கப்பட்டேனோ அந்த விசுவாசத்தை நான் கடைசி வரைக்கும் காத்துக்கொண்டேன். நல்லா கவனிங்க, ஒருக்கா சொல்றாரு, தேவதூதன் கூட பரலோகத்திலிருந்து வந்து இந்த இயேசுவின் சுவிசேஷத்துக்கு எதிராக எதை போதித்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவ்வளவு அவன் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தான், அவ்வளவு விசுவாசத்தில் உறுதியாக இருந்தான். எந்த விசுவாசத்தில் ரட்சிக்கப்பட்டானோ அந்த விசுவாசத்தில் கடைசி மட்டும் இருந்தான். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஒவ்வொரு சபைக்கும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த் இருக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிக்கிற காரியங்கள் உங்கள் சபை மக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இது மிகவும் 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 முக்கியம். இலங்கையிலே சில பேர் சொல்றாங்க, அந்த சபைக்கு போறேன், இந்த சபைக்கு, உங்கள் சபை விசுவாசிப்பது என்ன என்று கேட்டால் மேலங்கிலே முடிக்கிறான், என்ன விசுவாசி அவங்களுக்கே தெரியாது. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த் நமது சபைகளிலே நமது சபை மக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த், அந்த ஃபெய்த்தில் தான் நம் கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்க வேண்டும். என் சபையின் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த்தை நான் இப்பொழுது சொல்கிறேன், கேளுங்க. நான் மட்டுமல்ல, என் சபையின் மக்களும் இதை உறுதியாக சொல்வார்கள். இயேசுவின் கன்னி பிறப்பை நாங்கள் விசுவாசிக்கிறோம். வேதாகமம் தேவனுடைய ஜீவனுள்ள சுவாசத்தின் வார்த்தை என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் சிலுவை பாடுகளை விசுவாசிக்கிறோம். இயேசுவின் சிலுவை இரத்தத்தால் மாத்திரமே பாவ மன்னிப்பும் பாவ சுத்திகரிப்பும் உண்டு என்று விசுவாசிக்கின்றோம். இயேசுவின் சிலுவை மரணத்தை விசுவாசிக்கின்றோம். அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்தது போல நாங்களும் உயிர்த்தெழுவோம் என்று விசுவாசிக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவருடைய வருகையை விசுவாசிக்கின்றோம். அந்நிய பாஷையை விசுவாசிக்கின்றோம். அற்புதங்களை விசுவாசிக்கிறோம். சுகமளிக்கிற காரியங்களை விசுவாசிக்கிறோம். ஆவிக்குரிய வரங்களை விசுவாசிக்கிறோம். ஆவிக்குரிய கனிகளையும் நாங்கள் விசுவாசிக்கின்றோம். ரகசிய வருகை உண்டென்று விசுவாசிக்கிறோம். பகிரங்க வருகை உண்டென்று விசுவாசிக்கிறோம். உபத்திரவ காலம் உண்டென்று விசுவாசிக்கிறோம். இரத்த சாட்சிகளின் மரணம் உண்டென்று விசுவாசிக்கிறோம். ஆயிரம் வருஷ அரசாட்சி உண்டென்று விசுவாசிக்கிறோம். தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த் எனக்கும் என் சபை மக்களுக்கும் தெரியும். பவுல் அதைத்தான் சொல்கிறார், விசுவாசம், நான் பற்றி பிடித்த விசுவாசங்களை கடைசி வரைக்கும் நான் காத்துக்கொண்டேன். இன்னைக்கு அமெரிக்காவிலிருந்து புது புது உபதேசங்கள் இறக்குமதி ஆகிறது. கவனமா இருங்க, கவனமா இருங்க. புது புது டாக்டரின், புது புது சபைகள், இந்த சத்திய வேதத்துக்கு எதிராக எந்த உபதேசம் வந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள. ஆமென். மனிதன் தன் கற்பனையினால் உருவாக்குகின்ற உபதேசங்கள், மனிதனுடைய பாரம்பரியத்தினால் வருகிற உபதேசங்கள், இதுக்கெல்லாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவை அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் பற்றி பிடித்த நமது சபையிலே, உங்கள் சபையிலே நீங்கள் பற்றி பிடித்த விசுவாசத்துக்கு கடைசி வரைக்கும் உண்மையாக இருங்க. ஹல்லேலூயா. இலங்கையில் கணக்கெடுப்பு எடுத்தார்கள், மத கணக்கெடுப்பு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இஸ்லாம் மதம் வளர்ந்து விட்டது. 7% இருந்தது 11% வந்துட்டு. அதனாலதான் பள்ளிவாசல்லாம் போட்டு அடி அடினு அடிச்சாங்க. பொது பலசேன அடித்ததுக்கு காரணம் இதுதான், இவர்கள் பெருகி விட்டார்கள். பார்வன் பயந்தான் தானே, இஸ்ரேலர் பழுகி பெருகுவாங்கன்னு பிள்ளைகளை கொல்ல சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான். கிறிஸ்தவர்களை பார்த்தா அதே பெர்சன்டேஜ். என்ன இது, ஒரு வளர்ச்சியும் இல்லை. 7% தான், 80 கூட வரல. அப்ப கிறிஸ்தவ தலைவர்கள் எல்லாம் கூடி ஆராய்ச்சி செஞ்சாங்க, என்ன நடந்துச்சு கிறிஸ்தவத்துக்கு. 7 நிக்குது இன்னும். என்ன என்னன்னா, இந்த சபையில அந்த சபைக்கு போயிருக்கேன், அந்த சபையில அந்த சபைக்கு, இதுதான் நடந்திருக்கு. புதுசா ஒருத்தன சபைக்குள்ள வந்த மாதிரி இல்லை. மிகவும் ஜாக்கிரதை. மனிதரை பிடிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மீன் பிடிப்பதற்கும் மனிதர் பிடிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. பேதுரை பார்த்து அழகா சொன்ன, இனிமணி மீன் பிடிக்காத மனுஷனை பிடி. மீன் எண்ணத்துக்கு பிடி, உயிரோடு இருக்கிற மீனை கரையில் கொண்டு வந்து சாகடிக்கிற, அதை விட்டுட்டு பாவத்தில் செத்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு ஜீவன் கொடுக்கிற ஊழியத்துக்கு வா. ஹல்லேலூயா. இதுக்குத்தான் உன்னையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். சரி, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும். பவுல் ஓடினான், ஓட்டத்தை முடித்தேன், வீர முழக்கம், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், வீர முழக்கம், நல்ல போராட்டத்தை போராடி ஜெயித்தேன், வீர முழக்கம். இயேசும் கூட சிலுவையிலே முடிந்தது, என் ஓட்டம் முடிந்தது என்று வீர முழக்கமிட்டார். ஹலலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம், பிலிப்பியர் 3:13. சீக்கிரமாக பிலிப்பியர் 3:13 சீக்கிரம் வாசிக்கணும். 12
நான் அடைந்தாயிற்று,
நான் அடைந்தாயிற்று,
அல்லது முற்றிலும் தேறினவனானே,
முற்றும் தேறினவனானே
என்று எண்ணாமல்,
நான் முற்றும் பரிசுத்தவானானே, நான் முழுமையாகிவிட்டேன் என்று எண்ணாமல்,
கிறிஸ்து இயேசுவினால்,
கிறிஸ்து இயேசுவினால்
நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்,
நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ
அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி,
அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி
ஆசையாய் தொடருகிறேன்,
ஆசையாய் தொடருகிறேன், நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், ஓடுகிறேன். எதற்காக ஆண்டவர் என்னை பிடித்தாரோ அந்த ட்ரக்கில் நான் ஓடுகின்றேன். தொடர்ந்து வாசிங்க.
சகோதரரே,
சகோதரரே,
அதை பிடித்துக் கொண்டேன் என்று,
அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான்
எண்ணுகிறதில்லை,
அதாவது நான் இன்னும் பரிபூரணமானேன் என்று எண்ணுகிறதில்லை, முயற்சி செய்து கொண்டு ஓடுகின்றேன்,
ஒன்று செய்கிறேன்,
ஒன்று செய்கின்றேன்,
பின்னானவைகளை மறந்து,
பின்னானவைகளை மறந்து,
முன்னானவைகளை நாடி,
முன்னானவைகளை நாடி,
கிறிஸ்து இயேசுவுக்குள்,
கிறிஸ்து இயேசுவுக்குள்,
தேவன் அழைத்த,
தேவன் என்னை அழைத்த,
பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக,
பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி
தொடர்கிறேன்.
ஆமென். ஓட்டத்தில் ஓடக்குள்ள பவுல் சொல்றார் பிலிப்பி சபைக்கு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓட வேண்டும். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஆமேன். திரும்பி பார்க்காதே, உலகமின் பின்னே சிலுவையன் முன்னோக்கி நாம் ஓட வேண்டும். ஹலலூயா. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. நான் சுருக்கமா சொல்றேன், பின்னால் வந்த, பின்னால் நடந்த, கடந்த காலங்களில் நடந்த ஏமாற்றங்கள், தோல்விகள், இவைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்து நடைமுறை வாழ்க்கையில் ஓட்டத்தில் கோட்டை விட்டு விடாதீர்கள். தோல்விகள் வந்திருக்கலாம், ஏமாற்றங்கள் வந்திருக்கலாம், அதெல்லாம் மறந்து, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை பார்த்து தான் நீங்க ஓட வேண்டும். சில பேர் ஏமாற்றங்கள் தோல்விகளை பார்த்து நிற்பது மட்டுமல்ல, சில பேர் தாங்கள் கடந்த காலத்தில் செய்த பெருமையான காரியங்களையும் நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். ஓடாம, அந்த காலத்தில் நான் அது செய்தேன், இந்த காலத்தில் இது செய்தேன், அந்த சபைக்கு அது செய்தேன், இந்த சபைக்கு இது செய்தேன், பெருமையான காரியமோ தோல்வியோ ஏமாற்றமோ இதையெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்காமல், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, தேவன் உன்னை அழைத்த பரம பொருளின் பந்தய பொருளுக்காக அந்த இலக்கை நோக்கி, த ரைட் வே, நாட் குட் வே, ரைட் வே, ரைட் மிஷன், ரைட் மிஷன், அதற்கு நீ ஓட வேண்டும். ஆமென். இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 9:24-25.
பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும்,
பந்தயசாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும்
ஓடுவார்கள்,
ஓடுவார்கள்,
ஆகிலும்,
ஆகிலும்
ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிவீர்களா?
ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிவீர்களா?
நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்.
நம்ம ஓடுற ஓட்டத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். வாசிங்க.
பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும்,
பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும், ஓட்ட போட்டியிலே ஓடுகிற யாவரும்
எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள்,
எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். வாசிங்க.
அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்கு,
அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்காக
அப்படி செய்கிறார்கள்,
அப்படி செய்கிறார்கள்.
நாமோ,
நாமோ
அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு,
அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி
அப்படி செய்கிறோம்,
அப்படி செய்கிறோம்.
ஆதலால்,
ஆதலால்
நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன்.
நிச்சயம் இல்லாதவனாக ஓடாதீங்க, நிச்சயத்தோடு ஓடுங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க, அதாவது விசுவாசத்தோடு ஓடுங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க, நிச்சயத்தோடு ஓடுங்க. உலக பிரகாரமாக ஓடுகிறவர்கள், ஓட்ட போட்டியில் பங்கு பெற்றுகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இச்சையடக்கம் உள்ளவர்களாயிருப்பார்கள். அப்படின்னா அவங்க சாப்பாட்டில் கண்ட்ரோலா இருப்பாங்க, கண்டபடி சாப்பிட்டுட்டு ஓடையலாம். கண்டபடி சாப்பிட்ட என்ன நடக்கும், உடல் பருமனாகும், ஓட முடியாது. அவன் ஃபுல் கண்ட்ரோலா இருப்பான் சாப்பாட்டில். அந்த சாப்பாட்டிலே இச்சை அடக்கம் இருந்தால்தான் அவன் அந்த ஓட்டத்தை ஓட முடியும். அழிவுள்ள ரோமர்கள் வழங்குகின்ற அழிவுள்ள அந்த கிரீடத்தை பெறுவதற்காக உலக மக்கள் அவ்வளவு இச்சை அடக்கத்தோடு ஓடுவார்கள். ஆனால் அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிற நீயும் நானும், நீதியின் கிரீடம், மகிமையின் கிரீடம், இந்த கிரீடத்தை எல்லாம் பெறுகிற நீயும் நானும் எவ்வளவு இச்சை அடக்கம் உள்ளவர்களாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அழிவுள்ள கிரீடத்தை பெறுகிறவர்கள் அப்படி இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருந்தால் அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிற நாம் எவ்வளவு இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் சொன்னேன், ஓட்டத்தில் ஓடுகிறவன் கண்டபடி சாப்பிட மாட்டான். எல்லாவற்றிலும், அதுல மட்டுமில்ல, பேசு, வார்த்தை, நடத்தை, எல்லாத்திலும் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் நம்மை கண்ட்ரோலாக நடத்துவார். ஆமேன். ஆவி அருமையான தேவனுடைய ஜனங்களே, தேவனுடைய வார்த்தையை இதுவரை நீங்கள் கேட்டீர்கள். ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று நான் நம்புகின்றேன். நல்ல சாப்பாடு கிடைத்திருக்கிறது. வெளியில போய் நல்ல சாப்பாடு என்று சொல்லுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி வேலை செய்தால்தான் கொலஸ்ட்ரால் வராது. வேணா ஒரே அடியா புரியாணியை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா நல்ல பிரசங்கம், நல்ல பிரசங்கம், நல்ல பிரசங்கம்னா குண்டா வருவேன். அந்த சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஏதே அப்பியாசம் செஞ்சாதான், பிராக்டிக்கலா செஞ்சாதான் சரியா வரும். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை வாசி, வேதத்தை நேசி, வேதத்தில் அப்பியாசி. ஆமேன். நீ அப்பியாசித்தால் தான் நீ ஒரு சுகவாசியாகவும் விசுவாசியாகவும் இருக்க முடியும். ஆகவே வசனத்தை கேட்ட நாங்கள், வசனத்தை உட்கொண்ட நாங்கள் இதை பிராக்டிக்கலாக லைஃபில் கொண்டு வர வேண்டும். ஆமேன். சும்மா வந்துட்டு நல்ல ஒரு பிரசங்கம் கேட்டோம், அதெல்லாம் சரி வராது. இப்ப இந்த வார்த்தைக்கு உங்களை நீங்க அர்ப்பணிக்க போறீங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையில் சொன்னபடி என் ஓட்டத்தை நான் ஓடப் போகின்றேன், இந்த வார்த்தையின்படி நான் ஜீவிக்கப் போகின்றேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று கேட்க போறீங்க. ஓட்டத்திலே உங்களுக்கு தருகிற விட்டமின் கொடுத்தாதான் நல்லா ஓடலாம். உங்களுக்கு தருகிற முதலாவது விட்டமின் தேவனுடைய வார்த்தை. வேதத்தை ஒழுங்காக வாசித்து தியானித்து அப்பியாசிப்பவன் தான் இந்த ஓட்டத்தில் வெற்றியாக ஓட முடியும். ஜபத்திலே ஒழுங்காக இருப்பவன், இதுதான் அப்பியாசம். நான் சொன்ன அப்பியாசம் இல்லாம ஒருத்தன் ஓட முடியாது. ஜபத்திலே ஒழுங்காக உறுதியாக இருப்பவன் தான் இந்த ஓட்டத்தை முட்டிக்க முடியும். சபை கூடுதலுக்கு ஒழுங்காக வருகிறவன் தான் இந்த ஓட்டத்தை ஓட முடியும். நல்லா கவனிங்க. ஒழுங்காக ஜெபிப்பவன், ஒழுங்காக வேதம் வாசித்து அதை அப்பியாசிப்பவன், ஒழுங்காக சபை கூடுதலுக்கு வருகிறவன் தான் இந்த ஓட்டத்தை சரியாக ஓடி முடிக்க முடியும். ஆமேன். சரி, வசனத்தை கேட்டோம். இப்பொழுது வசனத்துக்கு எங்களை அர்ப்பணிக்க போகின்றோம். எல்லாரும் எழுமுங்க பாப்போம். எல்லாரும் கமிட்மெண்ட், எங்களை அர்ப்பணிப்போம். கண்ணை மூடுங்க எல்லாரும். எல்லாரும் கண்ணை மூடுங்க. எல்லாரும் கண்ணை மூடுங்க. நான் சொல்லுகிற வசனத்தை எனக்கு பின்னால் சொல்ல வேண்டும். கொஞ்சம் இசை நான் சொல்லக்குள்ள பாட்டு படிங்க. ரைட். நான் சொல்லுகிற வசனத்தை எல்லாரும் எனக்கு பின்னால சொல்லணும். எல்லாரும் கண்களை மூடுங்க. தயவு செய்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ரைட். நல்லா கவனிங்க. ஆகையால் போதாது. ஐயா, இந்த சத்தம் போதாது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு 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 விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி, இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு, விவேகத்தோடு, நிதானத்தோடு பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நாங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டு நல்ல போராட்டத்தை போராடி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நிச்சயத்தோடு இச்சையடக்கம் உள்ளவர்களாய் ஓடக்கடவோம், ஓடக்கடவோம், ஓடக்கடவோம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஒரு நிமிஷம் அமைதி. எல்லாரும் டோட்டல் சாக்ரிஃபைஸ், டோட்டல் கமிட்மெண்ட். இதன்படி என் வாழ்க்கை நான் ஓடி முடிப்பேன். எல்லாம் ஒப்புக்கொடுங்க, 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 ஒப்புக்கொடுங்க. எல்லாரும் ஒப்புக்கணும். இந்த வசனத்தை கேட்டேன், என் இதயத்துக்குள் சென்றிருக்கிறது, என் இரத்தத்தோடு கலக்க வேண்டும், கலந்து அது என் வாழ்க்கையில் செயல்பட வேண்டும். எல்லாரும் ஒப்புக்கொடுங்க. ரைட், இன்னொரு காரியத்தை சொல்ல போறேன். இதற்கு, இந்த வசனம் செயல்பாடாக மாறுவதற்கு உங்களுக்கு ஒருவர் உதவி செய்ய போகின்றார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவரை நோக்கி இப்ப நாங்க கெஞ்ச போறோம். ஆவியானவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை, உம்முடைய பலன், உம்முடைய அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்காண்டவர, உம்முடைய அபிஷேகத்தினாலே இந்த ஓட்டத்தை ஓட எங்களுக்கு பலத்தை தாங்க. எல்லாரும் கெஞ்சிங்க, கேளுங்க, அவரை மன்றாடுங்க. ஹல்லேலூயா.